ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துதலை மட்டுமல்ல, இந்துக்கள் மற்றும் அநேக பகுதிகளில் இருக்கிற உங்களுடைய அன்பான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய அன்பையும் வாழ்த்துதலையும் கூட இந்த வேளையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக நாட்களுக்கு பின்பாக உங்களை முகமுகமாய் காணவும் கர்த்தருடைய மேலான சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் தேவன் ஒரு நல்ல நாளையும் ஒரு நல்ல தருணத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த தருணத்திற்காக மகிழ்ச்சியோடு நம்முடைய தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய இரட்சகரின் மூலமாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து அவருடைய நாமத்திற்கு மகிமையாக அவருடைய வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்வதற்கு கருத்து சொன்னோம். இன்றைய நாளும் நம்ம முதலாவது பார்க்க இருக்கிற இந்த ஒரு பாடம், பாடத்தினுடைய தலைப்பு உபத்திரவங்களின் மேன்மை, உபத்திரவங்களுடைய மேன்மை. இந்த ஒரு தலைப்பின் கீழாக சில நேரம் நம்ம ஆவிக்குரிய காரியங்களை நம்ம தியானம் செய்ய இருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய பாடத்தை வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. அதே நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடமானது அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடமா கூட இருக்கும். அப்ப அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம்னு சொல்லும் போது முதல் அவங்கள பத்தின முக்கியத்துவத்தை நம்ம அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர்கள் யார், சபைக்கு அவங்க எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்கிற ஒரு காரியத்தை வந்து நம்ம நல்லா தெரிந்து வைத்திருக்கும் போது அது இன்னைக்கு நம்ம பார்க்கிற பாடத்திற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப பிரயோஜனமான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப அப்போஸ்தலர்கள் யார், அவங்க சபைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க, இந்த கேள்விக்கு முதல் நம்ம பதில் கண்டுபிடிக்கலாம். இதற்கான பதில் வந்து வேதாகமத்துல ஒரு கேள்வி வந்துச்சுன்னா பதில் எங்கதான் இருக்கும், வேதாகமத்துலதான் இருக்கும். அப்ப இந்த ஒரு கேள்விக்கு நம்ம பதில் வேதாகமத்திலேயே தான் நம்ம போய் பாக்குறோம். அந்த வசனம் நீங்க படிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் முதல் வசனம், வெளிப்படுத்தல்
12:1.
அப்போ வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்துல அந்த முதல் வசனம் நம்ம படிக்கும் போது அங்க ஒரு ஸ்திரீ பத்தி யோவான் பாக்குறார். அந்த ஸ்திரீ அவங்கள பத்தின விவரங்கள் எல்லாம் அந்த வசனத்துல அவர் விளக்குறார். அவங்க வந்து சூரியனை என்ன பண்ணியிருந்தாங்க, வஸ்திரமாக அணிந்திருந்தார்கள், சந்திரனை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க நின்று கொண்டிருந்தாங்க என்று அங்க அவர் விளக்குறார். விளக்கும் போது அந்த ஸ்திரீ யாருன்னு நமக்கு தெரியும், வெளிப்படுத்தல் அடையாள பாஷை இல்லையா. அப்ப ஸ்திரீ யாரை குறிக்கிறாங்க, சபை. சபை என்று சொல்லும் போது உண்மை சபை. ஸ்திரீக்கு இருந்த அந்த சூரியன் என்னும் வஸ்திரம் அது எதை குறிக்குது, விசேஷம் இல்லையா, புதிய ஏற்பாடு. ஸ்திரீ நின்றிருந்த அந்த சந்திரன் அது எதை குறிக்கும், ஏற்பாடு. இதெல்லாம் நம்ம கற்றிருந்த காரியங்கள் தான். ஆனா விசேஷமா பாருங்க, இப்போ ஸ்திரீ சபை, சபைக்கு சூரியன் பழைய புதிய ஏற்பாடு, சந்திரன் பழைய ஏற்பாடு. இப்ப ஸ்திரீக்கு இந்த ரெண்டு போதுமா போதாதான், ஸ்திரீ சபையை குறிக்குது, சபைக்கு தேவன் பயன்படும்படி கொடுத்திருக்கிற பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுமே சபைக்கு போதுமா போதாது, தாராளமாக போதும். அப்ப அந்த அடையாளத்துல தேவன் எதோட நிறுத்திருக்கலாம்னா, ஒரு ஸ்திரீ காண்பிச்சு, ஸ்திரீக்கு சூரியனுடைய ஒரு வஸ்திரத்தை காண்பிச்சு, சந்திரன் என்கிற ஒரு அடிப்படையை காண்பிச்சு, அதோட என்ன பண்ணிருக்கலாம், ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த வசனத்துல அதோட தேவன் என்ன பண்ணலன்னா நிறுத்தல, எக்ஸ்ட்ராவா ஒரு அடிஷனல் பாயிண்ட் என்ன கொடுக்குறாரு, அந்த ஸ்திரீனுடைய தலையில என்ன இருக்கு, 12 நட்சத்திரங்கள். சோ இந்த 12 நட்சத்திரங்கள் யாரைக்கு இருக்கு, 12 அப்போ பாருங்க, ஸ்திரீக்கு ஏற்கனவே புதிய ஏற்பாடு இருக்கு சூரியன், ஸ்திரீக்கு ஏற்கனவே நிலா பழைய ஏற்பாடு கூட இருக்கு. ஆனா இது எல்லா காட்டிலும் அந்த 12 ஸ்டார்ஸ் ஏன் தேவன் தனியா காமிக்கணும், அந்த 12 ஸ்டார்ஸ் குறிக்கிறது 12 அப்போஸ்தலர். அப்போ இந்த ஒரு வசனம் நமக்கு எதை காண்பிக்குது அப்படின்னா, சபையில சபைக்கு புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் எந்த அளவு அவசியமோ, அதுல இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் மூலமா சபைக்கு எவ்வளவு ஆலோசனைகள் அவங்க பெற்றுக்கொண்டாலும், அவங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு 12 அப்போஸ்தலர்கள் கண்டிப்பா சபைக்கு மிக மிக அவசியம் என்கிற விஷயத்தை தான் தேவன் அந்த வசனத்திலிருந்து நமக்கு அங்கே விளக்குறார். புரியுதுங்களா நான் சொல்றது, சபைக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய போதகங்கள் மட்டுமல்லாது பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்கள் சரித்திரங்கள் இவைகள் மாத்திரமே போதுமானதாக இருந்தாலும் அது நம்ம பார்வைக்கு அப்படி தெரியலாம். ஆனா தேவன் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, இவைகளை காட்டிலும் அவங்கள கர்த்தர் இயேசுவுக்கு பின்னாடி வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான அவருடைய பிரதிநிதிகள் தேவை என்பதை தேவன் நல்லா அறிஞ்சிருந்ததுனால ஒரு 12 பேரை அவருடைய பிரதிநிதிகளாக ஏற்படுத்தி சபையை வழிநடத்தக்கூடிய விசேஷ ஒரு மனிதர்களாக தேவன் சபைக்கு வச்சிருந்தார். அந்த 12 மனிதர்கள் தான் 12 அப்போஸ்தலர்கள் என்று நம்ம பார்க்கணும். அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பா இந்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்கள், இந்த அப்போஸ்தலர்கள் அவங்க கற்றுக்கொண்ட பாடங்கள், அது மட்டுமல்ல அவங்களுடைய உபதேசங்கள், இந்த எல்லா காரியங்களில் இருந்தும் சபைக்கு என்ன இருக்கும், அநேக விலையேறப்பெற்ற பாடங்கள் இருக்கும். விலையேறப்பெற்ற பாடங்கள் அப்படின்னு சொல்வதை காட்டிலும் சபையை அந்த மகிமையை நோக்கி வழிநடத்தக்கூடிய அநேக ஆலோசனைகளும் அநேக எச்சரிப்புகளும் கண்டிப்பா அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில இருக்கும் இல்லைங்களா. நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுது. அப்போஸ்தலர்கள் சபைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவு எந்த விதத்துல முக்கியம் அப்படின்னா, சபையில இருக்கிற ஒவ்வொருத்தருமே தாங்கள் அடையக்கூடிய மகிமையை நோக்கி முன்னேறி செல்லும் போது அவங்க எந்தெந்த காரியங்கள்ல எப்படி எப்படி நடந்து கொள்ளணும், அதற்கு தேவையான எல்லா ஆலோசனைகளும் எல்லா பாடங்களும் கண்டிப்பா தேவன் எதுல வச்சிருப்பார் அப்படின்னா, அல்லது யார்கிட்ட வச்சிருப்பார் அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் கிட்ட அங்க வச்சிருப்பார். இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம முதலாவது வேதாகமத்துல படிப்போம். அந்த சம்பவத்துல இருந்து நம்ம மேற்சொன்ன பிரகாரம் நமக்கு என்ன அப்படி முக்கியமான ஆலோசனைகள் இருக்கு, நமக்கு என்ன அப்படி முக்கியமான படிப்பினைகள் இருக்கு, இதுகள் எல்லாம் அந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த பாடத்திற்காக எடுத்துக்கொண்ட வசன பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14 அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14 அதிகாரம் வசனங்கள் 1-23 முடிய வசனங்கள் 1-23 முடிய 14:14 சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாரத்துல ஒரு 25 வசனங்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த பாடத்துல நம்ம தியானிக்க இருக்கிறோம். தியானிக்கும் போது அதுல இருக்கிற பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் நம்ம சொல்லணும், என்னன்னா இந்த அதிகாரத்துல அப்போஸ்தலர் பவுலினுடைய அனுபவங்களானது சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் பவுல் அவருடைய அனுபவங்கள் தான் இந்த அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். இப்ப அப்போஸ்தலர் பவுல் என்று சொல்லும் போதே நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். என்ன விஷயம் அப்படின்னா, அவர் செய்த பிரயாணங்கள் இல்லையா. அப்போஸ்தலர் பவுல் இந்த தேவன் அவர் கையில கொடுத்த அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியத்திற்காக அவருடைய வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சு 5 முக்கியமான பிரயாணங்களை வந்து மேற்கொண்டார். அந்த 5 பிரயாணங்களுமே அவருக்கு ரொம்ப ரொம்ப கடினமானதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகத்தான் இருந்துச்சு. அந்த பிரயாணங்கள் மத்தியில அவரு நிறைய அனுபவங்களை வந்து அவர் வாழ்ந்தார். அதுல பர்டிகுலரா இன்னைக்கு நம்ம 14 அதிகாரத்துல பார்க்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாம் அவருடைய பிரயாணத்துலதான் நடக்குது. எத்தனாவது பிரயாணத்துல அப்படின்னா, அவருடைய முதல் பிரயாணம். அப்போ இந்த விஷயம் நம்ம முதல் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர் பவுலினுடைய முதல் பிரயாணத்துல நடந்த சில காரியங்களை தான் இப்ப நம்ம வசனங்களை படிக்க இருக்கிறோம். அப்போ வசனம் படிங்க. கண்ணியப் பண்ணி சிஸ்டர்,
பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சில யூதரையும் சில அப்போஸ்தலரையும் சேர்த்துக் கொண்டார்கள். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லறியவும் வேண்டும் என்று யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில்.
போதும் சகோதர சகோதரிகளே, இங்க அப்போஸ்தலர் பவுலுடைய பிரயாணத்துல இக்கோனியா அப்படின்ற பட்டணத்துக்கு அவர் போறார். அந்த பட்டணத்துல அவர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, முதல் வசனத்தோட கடைசி பகுதி பாருங்க, யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். சோ அப்போஸ்தலர் பவுல் எந்த ஒரு பட்டணத்துக்கு அவர் போனாரோ அந்த பட்டணத்துல போயிட்டு அவர் செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னா, அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பார். சுவிசேஷத்தை அறிவிப்பார்னா என்ன சுவிசேஷமா இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அறிவிக்கிற மாதிரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புங்கள், அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், இப்படி ஒரு சுவிசேஷம் அறிவிச்சிருப்பாரா? அப்ப அவர் கூட சுவிசேஷம் அறிவிச்சார். என்ன சுவிசேஷம் அறிவிச்சார்? ராஜ்யத்தின் சுவிசேஷம். நல்லது. இன்னும் பர்டிகுலரா நம்ம என்ன சொல்லணும்? நன்றி. அப்போ அவர் ஒவ்வொரு பட்டணத்துக்கு போகும்போது சகோதர சகோதரிகளே, அவருடைய டார்கெட் ஒன்னு இருந்துச்சு. டார்கெட்னா உங்களுக்கு புரியுது, ஒரு இலக்கு ஒன்னு இருந்துச்சு. என்ன இலக்குன்னா, அந்த பட்டணத்துல இருக்கிற யூதர்களை போய் அவருடைய மெசேஜ் வந்து ரீச் பண்ணணும். அவருடைய சுவிசேஷமானது ஒரு பட்டணத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற யூதர்களை ஃபர்ஸ்ட் டச் பண்ணணும். இதான் அவருடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டா அவருடைய ஊழியத்துல இருக்கும். அந்த வகையில அவர் ஒவ்வொரு பட்டணத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவார்னா, அந்த பட்டணத்துல இருக்கிற யூதர்களுடைய தேவாலயம் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த தேவாலயத்துக்கு அவர் போவார். ஏன்னா அங்கதான் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, வாரத்துக்கு ஒரு முறை அங்க கூடி வருவாங்க. இப்ப நம்ம எப்படி ஆர்எஸ் ஒர்க் பண்ணா என்ன பண்றோம், டிராக்ட் கொடுக்குறோம் இல்லையா, எங்க போய் கொடுக்குறோம்? அதே விஷயம் தான் அப்போஸ்தலர் பவுல் நாட்கள்ல, அவருக்கு டிராக்ட் கொடுக்கறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஆனா நேரம் என்ன பண்ணிடுவாரு, தேவாலயத்துக்கே அங்க போயிடுவார். தேவாலயத்துல போய் ஆராதனை வேலை முடிஞ்சவனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, யூதர்களுக்கு தான் சொல்ல வந்த சுவிசேஷத்தை அவர் சொல்ல ஆரம்பிப்பார். சரி, யூதர்களுக்கு அவர் அங்க சொல்றாரு, யூதர்களுக்கு அப்ப என்ன மெசேஜ் அவர் சொல்லுவார் அப்படின்னு கேட்டா, சகோதர சகோதரிகளே, எப்பயுமே யூதர்களுக்கு ஒரு பழங்காலத்திய நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. என்ன நம்பிக்கைன்னு சொல்ல முடியும், யூதர்களுக்கு கர்த்தர் இயேசுவின் முதல் வருகையிலும் சரி அதற்கு பின்னாடியும் சரி ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இருந்துச்சு. மேசியா என்ன பண்ணுவார், வருவார். மேசியா எதுக்காக நம்ம கிட்ட வருவார், ராஜ்யம் ஸ்தாபிக்க. அது என்ன நம்ம பாயிண்ட் சொன்னோம் அப்படின்னா, தாவீதின் ராஜாவின் நாட்கள்ல எப்படி இஸ்ரேல் தேசம் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்துச்சோ, அதே போல இப்ப ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இஸ்ரேல் தேசம் என்ன ஆயிருக்குது, அடிமையா போயிருக்கு. இந்த அடிமைத்தனத்தில இருந்து மேசியா வந்து நம்மை விடுவித்து மறுபடியும் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக என்ன பண்ணுவார், கொண்டு வருவார் என்பது இஸ்ரேல் ஜனங்களுடைய நெடுங்கால நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வச்சுட்டே தான் இருந்தாங்க. கர்த்தர் இயேசுவின் முதல் வருகை சம்பவிச்சிச்சு. ஆனா அவங்க கரெக்டா மேசியாவை அடையாளம் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னா, அடையாளம் கண்டுபிடிக்கும். அவரை அடிச்சு அவரை கொலை செஞ்சு முடிச்சுட்டார். இப்போ அதே நம்பிக்கை தொடர்ந்து யூதர்களுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்குது, கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அப்ப அப்போஸ்தலர் பவுல் முத எந்த பட்டணத்துக்கு போனாலும் முத விஷயம் யூதர்கள் கிட்ட போவார், அவங்க கிட்ட போய் அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பார். என்ன சுவிசேஷம் அறிவிப்பார் அப்படின்னு கேட்டா, நீங்க இதனால் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களே மேசியா, அவரு இனிமே வரமாட்டார், ஆல்ரெடி வந்தாச்சு அப்படின்ற விஷயத்த அவருக்கு சுட்டி காமிப்பார். அப்படி யூதர்களுக்கு சுட்டி காமிக்கும் போது யூதர்களுக்கு ஒருவேளை கேட்டாங்கன்னா என்னன்னா, யார் அந்த மேசியா அப்படின்னு கேட்டா, அப்ப அவர் யாரு கை காமிப்பார், நசரேயனாகிய இயேசுதான் இந்த மேசியா. அப்போ சொல்லிட்டு எப்படி நசரேயனாகிய இயேசுதான் மேசியான்றதுக்கு பழைய ஏற்பாட்டுல ப்ரூஃப் இருக்கும் இல்லைங்களா, ஆதாரங்கள், அதெல்லாம் யூதர்கள் முன்னாடி வைப்பார். ஏன்னா ஒரு வார்த்தையில சொன்னா யூதர்கள் நம்பிடுவாங்க. நசரேயனாகிய இயேசுதான் மேசியா அவரை நம்புங்கன்னா யூதர்களுக்கு அந்த விசுவாசம் வந்துருமா, வர்றதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன பண்ணுவார்னா, முதல் மேசியா வந்தாச்சுன்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லுவார். ரெண்டாவது அந்த மேசியா வேற யாரும் இல்ல, சிறிது நாட்களுக்கு முன்னாடி ஜெருசலேம்ல கொலை செய்யப்பட்ட நசரேயனாகிய இயேசுதான்றத ரெண்டாவது சொல்லுவார். யா இந்த நசரேயனாக இயேசுதான் மேசியான்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, அதுக்கான பழைய ஏற்பாட்டு ஆதாரங்கள் ஃபுல்லா யூதர்களுக்கு எடுத்து வைப்பார். இதான் மூணாவது அவருடைய மெசேஜ்ல இருக்கு. ஸோ அவருடைய சுவிசேஷம் என்றால் இதுதான், வேற எதுவுமே அவர் பேச கிடையாது. எதுவுமே அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பேசுற மாதிரி இயேசு கிறிஸ்து பத்தியோ, அவரை விசுவாசித்தா பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை பற்றியோ ஒரு துளி வார்த்தை கூட அவர் என்ன பண்றது இல்ல, அங்க பேசுறது இல்ல என்று நமக்கு தோணுது. அப்ப இப்படி ஒரு மெசேஜ் அறிவிக்கும் போது இதுலயே ஆல்ரெடி யூதர்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்துடும், ஒரு டிவிஷன் வந்துடும். என்ன டிவிஷன் தெரியுங்களா, ஒன்னு அந்த உண்மையுள்ள வைராக்கியமான யூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பவுல் சொல்ற அந்த பழைய ஏற்பாடு ஆதாரங்களை செக் பண்ணி பார்த்து, ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசுவை வந்து மேசியாவாக ஏற்றுக்கொள்வாங்க. இன்னொரு வகுப்பார் தங்களுடைய இருதய கடினத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா, பவுலுடைய மெசேஜுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இந்த ரெண்டு குரூப் வந்து பவுல் மெசேஜ் அறிவிச்சதுக்கு அப்புறம் யூதர்களுக்குள்ள உருவாகும், சரிங்களா. உருவானதுக்கு அப்புறம் சகோதர சகோதரிகளே, இந்த மேசியாவாக ஏற்றுக்கொண்டாங்க பாருங்க யூதர்கள், அந்த வைராக்கியம் உள்ள யூதர்கள் சொன்னோம் இல்லைங்களா, அந்த குரூப்புக்கு பவுல் அடுத்த கட்ட சுவிசேஷத்தை அறிவிப்பார். அடுத்த கட்ட சுவிசேஷம் எதுவா இருக்கும் நீங்க கொஞ்சம் சொல்லலாம், நம்ம ஏற்கனவே கேதர் பண்ண பாயிண்ட். அடுத்து என்ன பேசுவார் அவங்க கிட்ட, அவ்வளவு சார். அப்போ மேசியா வந்துட்டாரு, வந்துட்டு மறுபடியும் எங்க போயிட்டாரு, இப்போ பரலோகம் போயிட்டாரு. ஆனா போயிட்டு அப்படியே இருந்துருவாரு நினைச்சிடாதீங்க, மறுபடியும் என்ன பண்ணுவார், வருவார். சரி, வர்ற வரைக்கும் நம்ம இங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, அவருடைய அடிச்சு விடுதலை நீங்க என்ன பண்ணணும், பின்பற்றி நடக்கணும். நடந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற பூமிக்குரிய ராஜ்யத்தை காட்டிலும் உங்களுக்கு எது கிடைக்கும், ஒரு ஆவிக்குரிய மேலான ராஜ்யம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த சபை வாய்ப்பை பற்றின சத்தியத்தை நெக்ஸ்ட் அந்த வைராக்கியம் உள்ள யூதர்களுக்கு அறிவிப்பார். போல் பாத்தீங்களா எவ்வளவு டேலண்டா பேசிருக்கிறாரு, எந்த சொதப்பலாவது இருக்காது, எவ்வளவு கிளியரா எவ்வளவு தெளிவா பேசிருக்காரு பார். இதுதான் அப்போஸ்தலர்களுடைய அந்த ஞானம், அந்த மெசேஜ் அப்படின்னு சொல்றது. நமக்கு இன்னைக்கு 53 எடுக்க விட்டா சில நேரம் என்ன ஆகும், நல்லா சதப்பிடுவோம், பேச வேண்டிய நேரத்துல பேச மாட்டோம், பேசக்கூடாத வார்த்தைகளை சில நேரங்கள் என்ன பண்ணிடுவோம், பேசுறோம். ஆனா அப்போ சிலர் பவுல் இந்த விஷயத்துல தேவனுடைய ஞானத்தினால தெளிவாக வழிநடத்தப்பட்டவரா இருந்தார். எங்க எதை பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், அதெல்லாம் தெளிவா அங்க கொடுத்துட்டு இருந்தார் சகோதர சகோதரிக்கு. சோ இந்த அடிப்படையான சில விஷயங்கள் அப்போ சிலர் போல் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம படிச்ச வசன பகுதிக்கு வந்தோம்னா இதே மாதிரிதான். 14 முதல் வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அப்போ சிலர் போல் சொன்னுடைய அந்த பிரயாணத்துல இக்கோனியா அப்படின்ற ஒரு பட்டணத்துக்கு வந்து அவர் போறார். போகும்போது என்ன சம்பவிக்குது, வழக்கம் போல ஒரு தேவாலயத்தை தேடி பிடிச்சு அந்த பட்டணத்துல இருக்கிற யூதர்களுக்கு என்ன பண்றாரு, இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தன்னுடைய அந்த சத்தியம் அந்த சிவிசேஷத்தை என்ன பண்றாருன்னா அறிவிக்கிறார். இப்ப அறிவிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. 2 வசனம், அப்ப பாத்தீங்களா, அப்ப சிலர் பவுலுடைய ஊழியத்துல இந்த ஒரு பாயிண்ட் கூட நம்ம கவனிக்கணும். அவர் இப்படி எவ்வளவு எஃபர்ட் எடுத்து எவ்வளவு தெளிவாக சத்தியங்களை யூதர்கள் கிட்ட பேசினாலும் விசுவாசித்த யூதர்கள் அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பின்பற்ற, அதாவது அப்போஸ்தலர் பவுலுடைய மெசேஜுக்கு தங்களை உட்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த விசுவாசியாத யூதர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எப்பயுமே எந்த பட்டணத்திலுமே அந்த ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி இந்த ஆளை வந்து நம்முடைய பட்டணத்தை விட்டு வெளியே துரத்தலாம், எப்படி இந்த ஆளை வந்து நம்ம துன்புறுத்தலாம் அப்படின்னு யோசிச்சு அப்போஸ்தலர் பவுலுக்கு அநேக உபத்திரவங்களையும் துன்பங்களையும் வந்து கொண்டு வருவாங்க. சரிங்களா, இதுதான் விசுவாசியாத யூதர்கள் செய்கிற வேலை. சரி, இப்ப நமக்கு வர கேள்வி என்னன்னா, அப்போ சிலர் பவுல வெறுக்கிற அளவுக்கு ஏன் யூதர்கள் செயல்படணும், கேக்குற கேள்வி புரியுதா? அப்போ சிலர் பவுல ஒரு இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கும் போது விசுவாசித்த யூதர்கள் விசுவாசியாத யூதர்கள் ரெண்டு குரூப் பிரிகிறார்கள். அதுல விசுவாசித்த யூதர்கள் அப்போ சிலர் பவுல் மூலமா சத்தியத்துக்குள்ள வழிநடத்தப்பட்டு கொண்டு வரப்படுறாங்க. ஆனா விசுவாசியாத யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, எந்த பட்டணத்திலயுமே இந்த கதி தான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அப்போஸ்தலர் பவுலுக்கு விரோதமாகவே செயல்படுகிற வகுப்பாராக அங்க இருப்பாங்க. சரி, அப்போஸ்தலர் பவுலுக்கு விரோதமா யூதர்கள் செயல்படுறதுக்கு என்ன காரணம், என்ன காரணம் நம்ம சொல்லலாம், மேசியாவினுடைய வருகை குறித்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது அவங்களுக்கு. சரி, கொஞ்சம் ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் மாதிரி போனா நல்லா இருக்குமே. வேற ஏதாவது காரணம் தெரியுதா உங்களுக்கு, அப்போஸ்தலர் பவுல ஏன் யூதர்கள் எதிர்க்கணும், கர்த்தர் இயேசு எதிர்க்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு இல்லையா? அவங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த தேவனுடைய குமாரன் நான் தான் சொன்னாரு. அது மாத்திரம் இல்ல, கொஞ்சம் அவருடைய செயல்பாடுகளே அவங்களுக்கு பிடிக்கல, அது வேற. ஆனா அப்போ சிலர் பவுல் அப்படி ஒண்ணும் சொல்லியே, நான் தான் மேசியா அப்படின்னு எதுவும் சொல்ல கிடையாது. அவருடைய காரியத்தை வந்து ஏன் யூதர்கள் வெறுக்கணும் அப்படின்னு கேட்டா, ரீப்ரின்ஸ்ல வந்து சகோதரர்கள் ஒரு 4 காரணங்கள் சொல்றாரு. அப்போ சிலர் பவுல் வந்து யூதர்கள் வெறுக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 காரணங்கள் சொல்றாரு. அந்த 4 காரணங்களையுமே எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா, அவருடைய மெசேஜை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அப்போ சிலர் பவுல் பேசின அந்த செய்தி அந்த சுவிசேஷத்துல யூதர்களுக்கு பிடிக்காத, யூதர்களுக்கு முரண்பட்ட ஒரு 4 காரியங்கள் இருந்ததுனால அப்போ சிலர் பவுல யூதர்கள் வெறுத்தாங்க அப்படின்னு சொல்லி சகோதரர் ரீப்ரிண்ட் எழுதுறார். அந்த 4 காரணங்கள் என்னன்னா, முதல் காரணம், நசரேயனாகிய இயேசு தான் அவங்களுடைய மெசியான்னு அவர் என்ன பண்ணார், அப்போ சிலர் பவுல் பிரசங்கித்தார். இதை கேட்கிற யூதனுக்கு என்ன வரும், முதல் சந்தோஷம் வருமா, கோபம் வருமா, கோபம் வரும். ஏன்னா ஜீசஸ் பத்தி ஃபுல் சர்டிபிகேட் வந்து எல்லா பட்டணங்களுக்கும் போயிருக்கும். அவர் யாரு, எப்படி இருந்தாரு, எப்படி மரணத்தை சந்திச்சார் அப்படின்ற முழு தகவல்கள் எல்லா பட்டணத்துக்கும் என்ன இருக்கும், யூதர்களுக்கு அப்படியே நாடு வழியா பாஸ் ஆகி போயிருக்கும். அப்ப இப்படி இருக்கும்போது ஆல்ரெடி அப்போஸ்தலர் பவுல் போறதுக்கு முன்னாடியே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பத்தி யூதர்களுடைய மனசுல என்ன பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, அவர் ஒரு பாவம் செய்தவர், நியாய பிரமாணத்தை மீறினவர், ஒரு கொலை செஞ்ச குற்றவாளி மாதிரி இப்படின்ற எண்ணம் வந்து பதிஞ்சிச்சு. இப்ப இந்த எண்ணம் இருக்கிற ஜனங்கள் கிட்ட போய் அவரு தான் மேசியா அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் பேசினார்னா அந்த ஜனங்களுக்கு என்னதான், கோபம் தான். இது வந்து யூதர்களுக்கு பிடிக்கல, அப்போஸ்தலர் பவுல வந்து பிடிக்கலன்றதுக்கு இது முதல் காரணம். அதாவது அவங்க கொலை செஞ்ச மேசியாவையே அவர் என்ன, சாரி, அவங்க கொலை செஞ்ச நசரேனாக இயேசுவையே அவ பவுல என்னன்னு சொல்லி காமிச்சாரு, மேசியான்னு சொல்லி. இது முதல் காரணம். 2 காரணம் நம்ம போயிட்டோம்னா சகோதர சகோதரிகளே, இப்ப ஒருவேளை அப்போஸ்தலர் பவுல் சொல்றது உண்மையு வச்சுக்கலாம், நசரேனாக இயேசு தான் வாக்களிக்கப்பட்ட உண்மையான மேசியா அப்படின்னு வச்சுட்டா, இப்ப தவறு யார் மேல ஆகுது, அவரை கொலை செஞ்ச யூதர்கள் மேல இல்ல, யூத தலைவர்கள் மேல அந்த தவறு போய் சேரும் இல்லையா? அந்த யூத தலைவர்கள் பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் இவங்க மேல அந்த பழி போய் சேரும். இப்ப இந்த பழி போய் சேரும் போது பிரதர் அங்க ரீஃபரன்ஸ் என்ன சொல்றாருன்னா, யூதர்கள் தங்களுடைய மத தலைவர்களை வந்து ரொம்ப நம்பர் ஒன்னா வச்சிருந்தாங்களாம் தங்களுடைய இருதயத்துல. உலகத்திலேயே எங்க மத தலைவர்கள் மாதிரி யாருமே டீச் பண்ண முடியாது, எங்க மத தலைவர்களை காட்டிலும் உயர்ந்தவர் ஒருத்தர் கிடையாது, ஏன்னா அவங்க உண்மையான தேவனுடைய பிரதிநிதிகளா இருந்தாங்க அப்படின்னு ஒரு மேன்மையான கணம் தங்களுடைய இருதயத்துல யூதர்கள் தங்களுடைய தலைவர்களுக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க. சரிங்களா? இப்படி இருக்கும்போது ஒருவேளை அப்போஸ்தலர் பவுல் சொல்ற செய்தி உண்மை அப்படின்னா, இப்ப யார் தவறு செஞ்ச மாதிரி ஆகுது? யூதர்களுடைய அந்த மத தலைவர்கள் தவறு செஞ்ச மாதிரி ஆகுது. அப்போ எப்பயுமே தன்னுடைய இருதயத்துல ஒருத்தர மேன்மையான நிலையில வச்சிருக்கிற ஜனங்கள் அவரை பத்தி குற்றம் சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்குவாங்க. இதுதான் ரெண்டாவது காரணம். தங்க யூத மத தலைவர்கள் மேல பழி சுமத்தினதுதான் அப்போஸ்தலர் பவுல யூதர்களுக்கு பிடிக்காம போனதுக்கான ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்னன்னா, சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் பவுலுடைய மெசேஜ்ல இன்னொரு விஷயம் கூட அவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? மேசியா வந்தாச்சு, வந்து சிலுவையில மறிச்சாச்சு, மறிச்சதன் மூலமா நியாயப்பிரமாணம் எல்லா காரியங்களையும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா முடிச்சு வச்சுட்டாரு. இனி ஒரு புதிய யுகமும் அந்த யுகத்திற்கு ஏற்ற ஒரு புதிய ஏற்பாடுகளும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால இன்னையில இருந்து நான் உங்களுக்கு சொல்ற இன்னையில இருந்து யூதர்கள் புறஜாதிகள் ரெண்டு பேரும் வேற வேற இல்ல. யார் பார்வையில? தேவனுடைய பார்வையில. இவங்க ரெண்டு பேருமே தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறாங்க? இப்போ சமமாக இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல யூதர்கள்னா தேவனுடைய பார்வையில எப்படி இருந்தாங்க? மேன்மையா இருந்தாங்க. புறஜாதிகள்னா நாய்கள் மாதிரி இருந்தாங்க. ஆனா இப்ப சூழ்நிலையை மாறிடுச்சு. யூதர்களாகி நாமும் புறஜாதிகளாகி அவர்களும் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம்? ஈக்குவலா இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் அப்போஸ்தலர் பவுல் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் யூதர்களுக்கு சொன்னார். இது யூதர்களுக்கு பிடிக்கும். ரொம்ப வருடமாக நான் யூதர்கள்னாவே ஒரு தனி கௌரவம் இருக்கும் அவங்களுக்கு. கௌரவம்னா உங்களுக்கு புரியுதுங்களா? தேவனுடைய சொந்த ஜனங்கள், எங்களை தவிர்த்துதான் தேவன் ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கே கொடுப்பாரு. அவர் என்ன ஆசீர்வதிச்சாலும் அது முதல் எங்களுக்கு தான் வரும். இப்படி சிந்திச்சுட்டு இருந்த ஜனங்கள் கிட்ட போயிட்டு அப்படி நினைச்சது உண்மைதான், ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு. இப்ப உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அதே மாதிரிதான் புறஜாதிகளையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அங்க அப்போஸ்தலர் பவுல் சொன்னா எந்த யூதனுக்கு தான் கோபம் வராது? இதுதான் அப்போஸ்தலர் பவுலை யூதர்கள் வெறுப்பதற்கான மூணாவது காரணம். இதெல்லாம் விட நாலாவது காரணம் ஒண்ணு இருந்துச்சு. என்ன நாலாவது காரணம்னா, சகோதர சகோதரிகள, இப்ப அப்போஸ்தலர் பவுல் போய் ஒவ்வொரு யூத தேவாலயத்திலையும் பிரசங்கிக்கும் போதும் அங்க யூதர்கள் மாத்திரம் இருக்க மாட்டாங்க. யூத விசுவாசத்துக்குள்ள வந்த சில புறஜாதிகள் கூட இருந்தாங்க. எப்படின்னா நீங்க வசனம் படிங்க, பதினாலாம் அதிகாரம் முதல் வசனம். பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் போறது என்னமோ யூதருடைய ஜெபாலயம் தான். அங்க யார் இருக்கிறாங்க? யூதர்கள் இருக்கிறாங்க, கிரேக்கர்கள் இருக்கிறாங்க. எப்படி கிரேக்கர்கள் இங்க வந்தாங்க புறஜாதிகள் அப்படின்னா, இவங்க வந்து யூத விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு மனம் மாறினவங்க. அதனால இவங்களை யூதர்கள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, சரி எங்களுடைய ஆராதனை முறைமைகளை நீங்க என்ன பண்ணிக்கங்க, வந்து கலந்துக்குங்கன்னு அவங்களுடைய ஜெப ஆலயங்களை வந்து அனுமதி கொடுத்திருந்தாங்க. சரிங்களா சகோதர சகோதரி? அப்ப இப்படி இருந்த சூழ்நிலையில அப்போ சிலர் பவுல் எந்த ஒரு ஊர்ல போயிட்டு அந்த ஜெப ஆலயத்துல அந்த சுவிசேஷம் அறிவிச்சாலும் அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, யூதர்களுடைய கூட்டமும் கிரேக்கர்களுடைய கூட்டமும் அதிகமான ஜனங்கள் கூடி வந்து அவருடைய மெசேஜ் கேட்பாங்க. எந்த அளவுக்கு கூட்டம் கூடுவாங்கன்னா, அப்ப சிலர் பவுல் வர்றதுக்கு முன்னாடி அதே பட்டணத்துல யூத மத தலைவர்கள் கூட தங்களுடைய மதத்தை பத்தி என்ன பண்ணுவாங்க, பிரசங்கம் வந்து பண்ணுவாங்க. அப்ப வர்ற கூட்டத்தை காட்டிலும் அப்போ சிலர் பவுல் பேசுறப்ப வர்ற கூட்டம் எப்படி இருக்கு தெரியுங்களா? ரொம்ப அதிகமா இருக்கும். இதை பார்க்கும் போது என்ன ஆகும்? இதுவரைக்கும் வேலை செஞ்ச யூத மத தலைவர்களுக்கு மனசுல என்ன தோணும்? நம்ம ப்ரீச் பண்ணப்ப கூட இவ்வளவு கூட்டம் வந்தது இல்ல, இந்த ஆளுக்கு இவ்வளவு கூட்டம் வருது, முதல் இந்த ஆளை விட்டு என்ன பண்ணணும், ஊரை விட்டு வெளியே திறத்தணும். பாருங்க, இதெல்லாம் ஒரு காரணம். அப்போ சிலர் பவுல் வித்தியாசமான சூழ்நிலைகள்லாம் அவருடைய வாழ்க்கையில சந்திக்க வேண்டியது. இந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் நமக்கு வந்தா கூட நிக்க வேண்டிய சந்தேகம் தான் இல்லையா? ஆனா இந்த மாதிரி நாலு விதமான காரணங்கள் இருந்துச்சு யூதர்கள் அப்போ சிலர் பவுல வெறுக்கிறதுக்கு, சகோதர சகோதரிக்கு. அதனால எந்த ஒரு பட்டத்துல அப்போ சிலர் பவுல் போனாமே அவருடைய மனசுல பிக்ஸ் ஆயிரும். இப்ப போறோம், நேர ஜபாலயத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போறோம். அறிவிச்ச உடனே ரெண்டு குரூப் ஆகும். விசுவாசித்த குரூப் நம்ம பக்கம் இருப்பாங்க, விசுவாசியாத குரூப் மூலமா நமக்கு என்ன ஆகும், உபத்திரவங்களுக்கு தான் வரும்ன்றத அப்போஸ்தலர் பவுல் மைண்ட்ல தெளிவா பிக்ஸ் பண்ணிட்டு தான் எந்த ஒரு ஊருக்குமே போவார். சகோதர சகோதரிகளே, இந்த சூழ்நிலைகள்லாம் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரோக்கிய அப்படியே ஒட்டு வரும். ஆனா நம்ம பேச வேணாம், பட் நீங்க அப்படியே கொஞ்சம் மெடிடேட் பண்ணி பாத்தீங்கன்னாவே போதும். ஆனா அது நம்ம இன்னைக்கு பாயிண்ட் இல்ல. அப்ப இப்படித்தான் என்ன பண்றாருன்னா, இந்த நம்ம சம்பவத்துல பார்க்கிற இந்த இக்கோனியா அப்படின்ற பட்டணத்துல வராரு. தன் வழக்கத்தின்படி ஜெபாலயத்துல போய் அந்த ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது விசுவாசித்த யூதர்கள் விசுவாசியாத யூதர்கள் நாங்க ரெண்டு குரூப் உருவாகிறாங்க. இப்ப பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெண்டாவது வசனம் நீங்க மறுபடியும் படிங்க. அப்ப விசுவாசியாத யூதர்கள் டைரக்டா கூட அப்போஸ்தலர் பவுல போய் தாக்கல, தாக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா என்ன பண்ணல, டைரக்டா போய் தாக்கல, எப்படிதான் தாக்குறாங்க, புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு. என்ன மோசமான இருதயம் பாத்தீங்களா, தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய இருதயமா அது. ஒருத்தரை நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நம்ம என்ன ஆயிடணும், சைலண்டா அவரை விட்டு நம்முடைய கிரியைகளை விலகித்தான் வைக்கணும். அதை விட்டுட்டு அவர் மேல பொறாமை கொண்டு அவரை தாக்குறதெல்லாம் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒவ்வாத குணலட்சணங்கள். ஏன் இந்த பாயிண்ட் சொல்றோம்னா, அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை தேவனுடைய ஜனங்கள் என்று அழைத்துக் கொண்டாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய குணலட்சணங்கள் உள்ளவங்களா இருந்திருக்கணும். ஆனா இங்க அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் தேவனுக்கு விரோதமான குணலட்சணங்களை கொண்டவங்களாக அங்க இருந்தாங்க. வசனம் கண்ணி பண்ணுங்க, நடத்தைய நீங்களும் நானும் அந்த இடத்துல இருக்கிறோம், என்ன பண்ணுவோம், தைரியமா நிற்போம் இல்லையா? பரவாயில்ல, தேவன் உபத்திரம் கொடுத்தா என்ன பண்ணட்டும், கொடுக்கட்டும், சத்தியத்துக்காக ஜீவன் விடுறதை விட மேல வேற என்ன மேன்மையான விஷயம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், தைரியமா நிற்போம். நமக்கு இருக்க வேண்டிய தைரியம் எங்க அப்போ சில போலுக்கு இல்லாம போச்சு. என்ன ஏதோ பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குதா, வச்சிருந்தீங்கன்னா அதாவது சகோதர சகோதரிகளே, அப்போ சிலர் பவுல் வந்து தேவனுடைய வார்த்தை ஆலோசனையின்படி செயல்பட்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஆதாரம். அவர் நம்மள மாதிரி நின்று இருக்கலாம், ஆனா அது வந்து வசனத்தின்படியான ஒரு ஆலோசனை கிடையாது. நிக்க வேண்டிய நேரங்கள்ல நிக்கணும், ஞானமா நடக்க வேண்டிய நேரங்கள்ல ஞானமா நடக்கணும். அந்த மெத்தட் தான் அப்போ சிலர் பவுல் கையாண்டார். அப்ப இது கூட அப்போ சிலர் பவுலுடைய பிரயாணங்கள்ல இன்னொரு மெத்தடு. எந்த ஒரு பட்டத்துல போய் மெசேஜ் அறிவிச்சு உபத்திரவங்கள் வந்துச்சுன்னு வைங்க, கொஞ்சம் நாள் வரைக்கும் இருப்பார். உபத்திரவங்கள் ஹை ஆகும்போது என்ன ஆயிடுவார், அந்த பட்டணத்தை விட்டு கிளம்பிடுவார். ஏன் கிளம்புவார்னு கேட்டா, கர்த்தர் இயேசு உயிரோட இருக்கும் போதே தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரு, ஒரு பட்டணத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டாச்சுன்னா அங்கேயே தைரியமா நீங்க என்ன பண்ண வேணாம், நிக்க வேணாம், மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். அந்த வசனத்தின்படி இங்க அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணாருன்னா செயல்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். சரி, இது வரைக்கும் நம்முடைய பாடம் இல்ல, ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் பேசுறோம். இப்ப இனிமே தான் நம்ம உண்மையான பாடங்களுக்குள்ள நம்ம அங்க நுழைய இருக்கிறோம். இப்ப அவங்க எங்க போறாங்கன்னா ஆறாவது வசனத்துல, ஆறாவது வசனம் படிய, சகோதர சகோதரிகளை, இப்ப இக்கோனியா அப்படின்ற பட்டணத்துல இருந்து லீஸ்திரா அப்படின்னு ஒரு ஊருக்கு வராங்க. அந்த ஊர் மாத்திரம் நீங்க ஞாபகம், லீஸ்திரா அப்படின்ற ஒரு பட்டணத்துக்கு வந்து அவங்க வராங்க. இந்த பட்டணத்துல அப்போஸ்தலர் பவுலுக்கு ஏற்பட்ட ஒரு பர்டிகுலரான அனுபவம், ஒரு முக்கியமான அனுபவம், அதைத்தான் இன்றைய நாள்ல நம்ம பாடமா என்ன பண்ண இருக்கிறோம்னா பார்க்க இருக்கிறோம். சரிங்களா, இந்த அனுபவம் வந்து அப்போஸ்தலர் பவுலுக்கு இந்த அவருடைய இந்த அனுபவத்துக்கு பின்னாடியே ஏற்படல, இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவர் வாங்கல. இந்த லீஸ்திரா பட்டணத்துலதான் ஒரு ஒரு மோசமான ஒரு கஷ்டமான அனுபவத்தை அவர் வாங்குறார். அந்த அனுபவத்தை தான் இன்னைக்கு ஜஸ்ட் நம்ம பார்த்து அதுல இருந்து சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஏழாவது வசனம் நீங்க படிங்க. அப்போ லீஸ்திராவுக்கு போறாங்க இல்லையா, லீஸ்திரானே அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றாரு, தன்னுடைய வழக்கத்தின்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். சகோதர சகோதரிகளே, இங்க வசனம் அவ்வளவுதான் சொல்லுது, ஆனா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் அப்போஸ்தலர் பவுலுடைய அனுபவம் என்னன்னா, இப்பதான் ஒரு பட்டணத்துல மெசேஜ் அறிவிச்சு என்ன ஆயிருக்குது, கல்லெறியில அளவுக்கு அவங்க கையில கல்லெல்லாம் தூக்கினப்ப என்ன ஆயிட்டாங்க, எஸ்கேப் ஆயிருக்கிறாங்க. எஸ்கேப் ஆகி வந்த உடனே இப்ப அடுத்த இன்னொரு பட்டணத்துக்கு போறாங்க, போனவொடனே என்னதான் செய்யறாங்க, மறுபடியும் அந்த அந்த வேலையை பாருங்க, அடியா கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தா, ஏற்கனவே ஒரு இடத்துல என்ன இருக்குது, நமக்கு எதிர்பாயிருக்குது, கொஞ்ச நாள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலான்னு அப்புறம் வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சு. பட் அப்போ சில பவுலுடைய அந்த, அப்போ பவுல் மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர்கள் எல்லாருடைய சிந்தை நீங்க கவனிச்சீங்கன்னா அது தெரியும். அந்த பாயிண்ட் எப்பவுமே எங்கேயுமே அந்த தேவனுடைய வேலை செய்யறதுக்கு எது வாய்ப்பு, அதுதான் உங்களுடைய முதல் சிந்தையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லா காரியங்களும். சோ இப்போ எங்க போயிட்டாலும் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க எங்க சூழ்நிலை உருவாகும், எங்க வாய்ப்பு உண்டாகும், அதை கவனிச்சு அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறதுலயே முழு சிந்தை உள்ளவங்களாக இருந்தார். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்ல முடியும்னா, ஒரு புழு கான்சன்ட்ரேஷன் சொல்ல முடியும் இல்லையா, ஒரு முழு அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்ல முடியும். 50% சிந்தை உலகத்துல, 50% சிந்தை எங்க தேவனுடைய வேலைகள்ல அப்படின்னா, அதுக்கு பேர் என்ன கிடையாது, புல் கான்சன்ட்ரேஷன். புல் கான்சன்ட்ரேஷன் என்னன்னா அப்போ சொல்ல மாதிரி இருக்கணும். அதனால தான் சொன்னார் போல ஒரு வேலை, நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்க என்ன பண்ணுங்க. ஏன்னா அந்த அந்த கர்த்தர் இயேசுக்குள்ள இருந்துச்சு அதே மைண்ட், எப்போதுமே அந்த தேவ சித்தம் செய்யணும், தேவ சித்தம் செய்யணும். அது ஒண்ணுதான், அதே போலதான் அப்போ சிலர் போகணும். அவர் வேற எந்த விஷயத்தையும் ஒரு பட்டணத்துல வேலை முடிச்சா அடுத்த சிட்டிக்கு போனோம்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. உடனே என்னதான் யோசிக்கிறாங்க, அங்க எப்படி வாய்ப்பு உண்டாகும் தேவ சித்தம் நம்ம செய்வதற்கு, அந்த வாய்ப்பு தேர்றத நம்ம கவனிக்க முடியும். அந்த வகையில தான் இக்கோனியான்ற பட்டணத்துல தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு இப்ப எங்க வராருன்னா, லீஸ்திரா அப்படின்ற பட்டணத்துக்கு வராரு. அங்கேயும் கூட வந்தவனே தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. அதான் அங்க 7வது வசனம் சொன்னது, அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள், வழக்கத்தின்படி தன்னுடைய மெசேஜ் வந்து அங்க அறிவிக்கிறார் சகோதர சகோதரிக்கு. இப்ப இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் கவனிக்கணும். இந்த லீஸ்திரால கவனிச்சீங்கன்னா, முதல் இக்கோனியா பட்டணத்துல நம்ம பார்த்தோம், ஜப ஆலயத்துல போய் தான் என்ன பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணதா வசனம் பார்த்தோம். ஆனா லீஸ்திரா பட்டணத்தை பத்தி படிக்கும்போது அங்க ஜபாலயம்ன்ற வார்த்தை ஏதாவது படிக்கிறோமா, இல்ல. அப்ப என்ன அர்த்தம்னா, லீஸ்திரா என்பது முழுக்க முழுக்க ஒரு புரஜாதி பட்டணமாக இருந்துச்சு. ஒரு சில யூதர்கள் தான் அங்க இருந்ததுனால அங்க வந்து ஜப ஆலயம் இல்ல அப்படின்னு சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்ப அங்க ஜப ஆலயம் இல்லாததுனால அப்ப அப்ப சொல்றார், பவுல் எங்க போய் பிரசங்கம் பண்ணிருப்பார் அப்படின்னு கேட்டா, பொதுவா அந்த காலங்கள்ல ஒவ்வொரு ஒரு ஊர் ஒரு பட்டணம்னு எடுத்துட்டீங்கன்னா, அந்த பட்டணத்தோட மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. மார்க்கெட் பிளேஸ்னா என்ன சொல்லலாம், சந்தை பகுதியா, சந்தை பகுதி. அந்த சந்தை பகுதியில ஜென்ரலா எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா கூடி வருவாங்க. அப்ப அதே போலத்தான் லீஸ்திரால ஒரு தேவாலயம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்ப டூத் அறிவிக்கிறதுக்கு அவர் என்ன மெத்தட் கையாளுறாருன்னா, அந்த எல்லா ஜனங்களும் கூடி வருகிற அந்த மார்க்கெட் பிளேஸ்ல வந்து நின்று அவர் சத்தியத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறார் சகோதர சகோதரிக்கு. அப்ப இங்க சூழ்நிலையை நல்லா கவனிங்க, இங்க யூதர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. யார் தான் அதிக எண்ணிக்கையில இருக்கிறாங்க, புரஜாதிகள் தான் அதிக எண்ணிக்கையில இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்போ சில போல் இப்ப மெசேஜ் கொடுக்க ஆரம்பிக்கிறார். என்ன கொடுக்கறாருன்னு படிங்க, 8வது அப்போ அந்த லீஸ்திரா பட்டணத்துல ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. மார்க்கெட் பிளேஸ் எல்லா ஜனங்களும் கூடி இருக்கிறாங்க. அப்போ சில போல ஒரு மேடை மாதிரி இருக்கிற இடத்துல நின்றுட்டு இப்ப மெசேஜ் அறிவிக்க ஆரம்பிக்கிறார் சரிங்களா. மெசேஜ் அறிவிக்க பார்க்க அறிவிக்கும் போது சகோதர சகோதரிகளே, 10வது வசனத்தோட பிற்பாதி பாருங்க, நீ எழுந்து காலோன்றி நிமிர்ந்து நில் என்று எந்த சத்தத்தோட, உரத்த சத்தத்தோட. அப்படின்னா என்ன அர்த்தங்க, அந்த இடத்துல அப்போ சிலர் போல் மெசேஜ் பேசுனது முழுக்க எப்படித்தான் பேசியிருக்கணும், உரத்த சத்தத்தோட தான் பேசியிருக்கணும். ஏன் உரத்த சத்தத்தோட பேச வேண்டிய சூழ்நிலை அங்க இருந்துச்சு, கூட்டம் அதிகமா இருந்தது ஒரு காரணம் இல்ல, டெக்னாலஜி அன்னைக்கு இல்ல. அப்போ இதுக்கு இதெல்லாம் சும்மா சின்ன விஷயம் மாதிரி தெரியுது, ஆனா யோசிப்பாரு. அப்போ சில பவுலிய ஊழியங்கள்ல சின்ன சின்ன பாடுகள்லாம் கூட தேவன் பைபிள்ல விளக்கமா சொல்லல, ஆனா கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தோம்னா அது கூட நமக்கு தெரியும். எந்த ஒரு பட்டணத்துக்கு போனாலும் அந்த காலத்துல இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் இல்லாததுனால எப்படித்தான் பேசுவாரு. நான் பேசுறது ஒருவேளை அந்த 2வது பில்டிங் வரைக்கும் கேட்கலாம். அப்போ சிலர் போல் கத்துனா எங்க கேட்க தெரியுங்களா, அடுத்த 3 வரைக்கும் கூட கேட்கும். அது பர்டிகுலரா இந்த மார்க்கெட் பிளேஸ் எல்லாம் வந்துட்டாருன்னா என்ன ஆயிருக்கும், ஜனங்கள் கூட்டமா இருக்கும் போது சத்தம் வரக்கூடாது, எப்படித்தான் வரணும், உரத்த சத்தம் தான். ஒவ்வொரு வார்த்தை பேசினாலும் அப்படியே வாய்ஸ் பெருசா வரணும் சகோதர சகோதரிக்கு. இதெல்லாம் அவர் வாங்கின சின்ன சின்ன கஷ்டங்கள் தான். பரிசுத்த வாங்க இந்த மாதிரி அனுபவங்கள் கூட வாங்குவாங்க. இந்த ரசல் கூட நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவர் சாகும்போது இந்த தொண்டை வந்து அப்படியே கிழிஞ்சிருச்சு. அதே டெக்னாலஜி உள்ள காலத்துல அவருக்கு அப்படி ஆயிருக்குதுன்னா அவர் காலத்துல ஓரளவு இருந்துச்சு இல்லையா. ஆனா அப்போ சில பவுல் காலத்துல நீங்க எடுத்து பாருங்க, அவர் எப்பேற்பட்ட ஊழியம் அங்க செஞ்சிருக்கோம். அப்ப என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மெசேஜ் உரத்த சத்தமா பேசிட்டே இருக்கிறார். பேசும்போது இப்ப எப்படி நான் பேசுறப்போ உங்களை ஒவ்வொருத்தரையா நான் கவனிக்கிறேன் இல்லையா, அதே போல அந்த கூட்டத்தை கவனிச்சுட்டே இருக்கிறார். யாரு யார் யார் தன்னுடைய மெசேஜ் கேட்கறாங்க கேட்கல. அப்படி கவனிச்சுட்டே இருக்கும்போது கூட்டத்துக்குள்ள ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் என்ன பண்றாருன்னா, அப்போ சிலர் போல உத்து பார்த்துட்டு இருக்கிறார். உத்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ சிலர் போலுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ நம்முடைய மெசேஜ் இவருக்கு என்ன ஆயிட்டு இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்குது போல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அவருடைய காலை பார்க்கிறார், கால் எப்படி இருக்குது, கால் நடவ முடியாதவனாய் தப்பானியாய் அங்க அவர் உட்கார்ந்து இருக்கிறத அப்போஸ்தலர் போல் அங்க பாக்கு. உடனே என்ன ஐடியா அப்போஸ்தலர் போலுக்கு வருதுன்னா, சரி இவரை என்ன பண்ணலாம், சுகமாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை அவர் செயல்படுத்தி அந்த தப்பானி என்ன பண்றார், சுகம் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் போலுக்கு அந்த அதிகாரம் இருக்கா, குணமளிக்கக்கூடிய வல்லமை இருக்குது. ஏன்னா ஆவியின் கனி கிடையாது, இது ஆவியின் வரங்கள். இந்த வரங்கள்ல குணமளிக்கும் வரம் அப்போஸ்தலர்களுக்கு விசேஷித்த வகையில கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வரத்தை தான் அந்த இடத்துல சப்பானிக்கு வந்து பயன்படுத்தினார். ஆனா இங்க கேள்வி, ஏன் அந்த சப்பானிக்கு அப்போஸ்தலர் போல் சுகம் கொடுக்கணும்? நல்ல பாயிண்ட், நல்லா யோசிக்கிறீங்க. எதாச்சுமா நல்லது பண்றதுக்காக பண்ணாரா அப்படின்னா, நல்லது பண்றதுக்காக பண்ணல. இப்போ ஜனங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஜனங்க மார்க்கெட் பிளேஸா இருக்கிறதுனால ஜனங்களுடைய கான்சென்ட்ரேஷன், அந்த கவனம் என்ன ஆயிட்டு இருக்குது, வெவ்வேறு பக்கம் சிதறித்தா இருக்குது. ஆல்ரெடி இப்ப பேசும்போது அட்லீஸ்ட் ஜனங்களுடைய கவனத்தை தன் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா எவ்வளவு கத்தினாலும் முடியாது. கத்தினா ஓரளவு தான் என்ன பண்ணுவாங்க, திரும்புவாங்க. அப்ப என்ன பண்ணணும், எல்லா ஜனங்களுடைய கவனத்தை இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய விஷயம் என்ன பண்ணணும். அப்போ சிலர் பவுலுடைய கைகள்ல பெரிய விஷயமா செய்யறதுக்கு என்னதான் இருந்துச்சுன்னா இந்த அற்புத அடையாளங்கள். அப்ப அது மாத்திரம் இல்ல, தேவன் அந்த சூழ்நிலையை கூட அங்க ஏற்படுத்தி கொடுக்கிறாரு பாரு. அவர் பேசுறத ஒரே ஒரு சின்ன குரூப் கவனிக்குது. அந்த குரூப் குழு கூட எப்படி இருக்காரு, ஒருத்தர் உடல் நலம் சரியில்லாதவராக இருக்கிறார். இதை பார்த்தவனே தான் அப்போ சிலர் போலுக்கு என்ன வந்துச்சுன்னா, இவரும் விட்டு கவனிக்கிறார். இப்ப இவருக்கு ஒரு வேலை, இந்த ஒரு அதிசயம், ஒரு அற்புதம், ஒரு மிராக்கல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இவருடைய கவனமும் இன்னும் நம்ம அதிகம், நம்ம மேல அதிகமாகும். இவருக்கு செய்யற அற்புதத்தின் மூலமா மற்றவர்களுடைய கவனமும் என்ன ஆகும், நம்ம மேல திரும்பும். அந்த சூழ்நிலை நம்ம மெசேஜ் அறிவிக்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலையா இருக்கும் என்று அப்போ சிலர் போல் பிளான் பண்ணதுனாலதான் இந்த ஒரு விஷயத்தை அங்க செய்யறார் சகோதர சகோதரி. புரியுதுங்களா, இது இங்க மாத்திரம் செய்யறது இல்ல, இது கூட அப்போ சிலர் போலுடைய பிரயாணங்கள்ல அவர் யூஸ் பண்ற ஒரு ட்ரிக்கு. ட்ரிக்னா ஒரு மெத்தட், ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லலாம். எங்க போனாலும் அவர் ஜஸ்ட் அப்படி பேசுறது மாத்திரம் இல்ல, முதல் அந்த ஜனங்களுடைய அட்ராக்ஷன் என்ன பண்ணணும், கொண்டு வரும். இதெல்லாம் ஆர்வஸ்டர் பாயிண்ட் தான். இன்னைக்கு நம்ம அற்புத அடையாளங்கள் பண்ணி ஆர்வஸ்ட் ஒர்க்ல ஜனங்களை அட்ராக்ட் பண்றது இல்ல, பட் வேற வகையில அட்ராக்ட் பண்றோம் பாருங்க. நம்ம அடிக்கிற ட்ராக்ஸ் முதல் கொண்டு, ஏன் அப்படி டிசைன் டிசைனா கலர்ஃபுல்லா அடிக்கிறோம் நம்ம? ஆமா, நம்முடைய இந்த கிளாஸஸ் வந்து ஜஸ்ட் மத்தவங்க செய்யற ஊழியங்கள் மாதிரி இல்ல. இது என்னது, இது ஒரு வகுப்புகள் என்பதை முதல் அவங்க கவனம் நம்ம மேல என்ன ஆகணும், வரணும். இதே மெத்தட் தான், பட் அங்க வேற மாதிரி, இங்க வேற மாதிரி. காலத்துக்கு ஏற்றாரு போல மாறி இருக்கே தவிர, பட் அந்த வழிநடத்தெல்லாம் எப்படித்தான் இருக்குது, ஒரே மாதிரி தான். சகோதர சகோதரிக்கு அப்ப இங்க அப்போ சிலர் போல அங்க செய்யறாங்க. அப்படித்தான் ஒரு அற்புதம் செஞ்சு ஜனங்களுடைய கவனத்தை தன் மேல கொண்டு வரா. இதே நேரம் இங்க இன்னொரு கேள்வி வருது இந்த சம்பவத்துல, ஏன் பர்டிகுலரா அந்த சப்பானிக்கு மாத்திரம் சுகம் அளிக்கணும், ஏன் அந்த இடத்துல வேற உடம்பு சரியில்லாதவங்களே இல்லையா? கண்டிப்பா இருந்திருப்பாங்க. நம்மளே இப்ப நம்ம ஊர்ல மார்க்கெட் பிளேஸ் போறோம், இல்ல முக்கியமான கோயில்கள் பக்கம் பார்த்தோம்னா என்ன இருக்கிறாங்க, உடல்நல சுகம் இல்லாதவர்கள் அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த காலத்துல மார்க்கெட் பிளேஸ்னாலே என்ன இருக்கணும், சப்பானிகள் உடல் நலம் குன்றியவர்கள் இருந்திருக்கணும். பர்டிகுலரா ஏன் இந்த சப்பானிக்கு மாத்திரம் சுகம் கொடுக்கணும்? ஒரு கிரேட் மிராக்கிளா இருக்கு, கவனிச்சாரு, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். மற்ற விஷயங்கள் விட என்ன விஷயம் அப்படின்னா, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனிடத்தில், அந்த பாயிண்ட். மற்றவங்க ஒருவேளை கவனிச்சாலும் சரியான சிந்தை இல்லை, ஆனா இந்த கவனிச்ச சப்பான் எப்படி இருக்கிறார், அந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பக்கூடிய ஒரு இருதயம் உள்ளவராக அவர் இருக்கிறார். இதை பார்த்தனாலதான் அப்போ சிலர் போது பர்டிகுலரா அந்த சப்பானிக்கு என்ன பண்ணார், சுகம் கொடுத்தார். ஆக அதனால தான் அந்த ரெண்டு காரணத்துக்காக அவர் அவருக்கு சுகம் கொடுத்தார். ஒன்னு, இவரும் ட்ரூத்துக்குள்ள வருவார். இன்னொன்னு, இவருக்கு செய்யற அற்புதத்தின் மூலமா ஜனங்களும் என்ன ஆவாங்க, தங்களுடைய கவனத்தை அவர் மேல திருப்புவாங்க. இது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிக்கு. அப்போ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். இங்க இன்னொரு கேள்வி வருது, அப்போ சிலர் பவுலுக்கு சப்பானியினுடைய இருதயம் சத்தியத்திற்கு ஏற்ற இருதயமா இருந்ததுன்றது எப்படி தெரியும்? நம்ம ஓரளவு கேட்கறத வச்சே கிரகிச்சிடறோம், அது மாதிரி பவுல் கிரகிச்சிருப்பார். சகோதர சகோதரிகளே, இது கூட ஆவியின் வரங்கள்ல ஒண்ணு. இது நமக்கு இருக்குமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான், பட் அப்போஸ்தலர்களுக்கு இந்த வரங்கள் கூட இருந்துச்சு. வேணா நீங்க படிங்க, 1 Corinthians 12 8 வசனம் படிங்க. இது 10 வசனம் படிங்க. அந்த பாயிண்ட், ஆவிகளை பகுத்தறிதல். அது என்ன ஆவிகளை பகுத்தறிதல், நல்ல ஆவி சாத்தானுடைய ஆவி அப்படியே, அவ்வளவுதான் சகோதர சகோதரிகளே. இது கூட பரிசுத்த ஆவியின் வரம். என்னன்னா, அப்போஸ்தலர்கள் ஒருத்தர் கிட்ட மெசேஜ் பேசும் போதே அவர் இந்த மெசேஜுக்கு ஏற்றவரா இல்லையான்னு இருதயத்தை ஓரளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விசேஷித்த வரம் பெற்றிருந்தாங்க. அப்போஸ்தலர் அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் இது விசேஷமா இருந்துச்சு. இது இன்னொரு அப்போஸ்தலர்கள் கிட்ட கூட நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் பேதுரு அனனியா சப்பிரான் விஷயத்துல பாக்குறீங்க. அனனியா மனசுல நினைச்சோடனே அது யாருக்கு தெரியுது? அப்போஸ்தலர் பேதுருக்கு தெரியுது. எப்படி அவர் கண்டுபிடிச்சார்? அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம். சகோதர சகோதரிகளே, இந்த வரம் வச்சுதான் அப்போஸ்தலர் பவுல் கூட இங்க சப்பானி அங்க விசுவாசத்துக்கு ஏற்றவரா இருக்கிறார் என்பதை கூட என்ன பண்ணார், அங்க கண்டுபிடிச்சார் என்று நம்ம பாக்குறோம். சரி, இப்ப கண்டுபிடிச்ச மிராக்கெல்லாம் பண்ணியாச்சு. இப்ப அந்த சப்பானி கூட என்ன ஆயிட்டாரு? சுகம் ஆயிட்டாரு. நீங்க வசனம் படிங்க, 10வது வசனம். சரி, இந்த வார்த்தை கேக்குறப்ப சப்பானி என்ன ஃபீல் பண்ணிருப்பார்? நம்மளுடைய பிராக்டிக்கல் விஷயத்தை தான் நான் கேட்கறேன். நீங்களும் நாடு அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அதிர்ச்சி அடைஞ்சிருப்பார் இல்லையா? ஏன்னா இந்த ஒரு இவரு அப்போ சிலர் பவுல் சொன்ன இந்த ஒரு வேலையை இதுவரைக்கும் அவர் செஞ்சது கிடையாது. எந்திரிச்சு கால் ஒன்று நின்னதே கிடையாது. இது வரைக்கும் செய்யாத ஒரு வேலையை தான் அப்போ சில பவுலுக்கு என்ன பண்றாரு, செய்யிருப்பார். அதனால அப்போ சப்பானிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டா இருந்தாலும் ஒரு விசுவாசத்தின் பேர்ல அவர் என்ன ஆயிருக்கணும், ஒரு நம்பிக்கையோட எந்திரிச்சு நிற்கும் போது அவருடைய விசுவாசத்தின்படியே அந்த கால்கள் என்ன ஆயிருப்பாங்க, சரியானதாக நம்ம பார்க்கிறோம். இப்போ அப்போஸ்தலர் பவுலுடைய வேலை நிறைவேறியாச்சு. இப்ப என்ன நோக்கத்துக்காக இந்த வேலை செஞ்சாரு? ஜனங்களுடைய கவனம் தன்னுடைய சுவிசேஷத்தின் மேல திரும்பணும். அதுக்காகத்தானே இந்த வேலை செஞ்சார். இப்ப இந்த வேலை செஞ்ச உடனே ஜனங்களுடைய கவனம் அவர் மேல திரும்பிச்சா என்பதுதான் மீதி வசனங்கள். இப்ப கண்டிப்பா
11வது
போதும். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, இப்போ எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க, அப்போஸ்தலர் பவுலுடைய செஞ்ச அந்த கிரியை பார்த்த உடனே இப்ப அங்க கூடியிருந்த ஜனங்களுடைய கவனம் எல்லாம் இப்ப யார் மேல போகுது? அப்போஸ்தலர் பவுல் மேல போகுது. அப்ப இதபடி பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுலுடைய நோக்கம் என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல நிறைவேறியாச்சு இல்லையா? ஆனா நிறைவேறியாச்சு என்று சொன்னாலும் இப்ப மீதி வார்த்தைகள் படி அவங்களுடைய கவனம் அப்போஸ்தலர் பவுல் மேல திரும்பிச்சு. ஆனா என்ன சிந்தையோட திரும்பிச்சு அப்படின்னா, இந்த அற்புதத்தை பார்த்தவனே ஜனங்கள் எல்லாருமே அப்போஸ்தலர் பவுல் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, தேவர்கள் அதாவது கடவுள்களாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போஸ்தலர் பவுல் பார்க்கும்போது என்ன மனசுல நினைச்சாங்கன்னா, நம்முடைய கடவுள்கள் இப்ப என்ன ஆயிருக்கிறாங்க, வானத்துல இருந்து இறங்கி வந்திருக்கிறாங்க அப்படின்ற சிந்தையோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாறாக இப்ப பவுல் என்ன சொல்ல போறார் அதை கவனிக்கலாம் அப்படின்ற சிந்தையில என்ன ஆகல, திரும்பல, கடவுள்களாக நினைச்சு இப்ப அப்போஸ்தலர் பவுல் பக்கம் அங்க திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, சிந்தையில நினைச்சது மாத்திரம் இல்ல, இந்த வாயில கூட என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, சொல்ல ஆரம்பிச்சாங்க. நம்முடைய கடவுள்கள் தான் என்ன பண்ணிட்டாங்க, வானத்துல இருந்து இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அங்க சொல்றாங்க. சொன்னது எந்த பாஷையில சொல்றாங்க? லிக்கோனியா பாஷைன்னா அந்த லீஸ்திராபட்டினத்தோட சொந்த பாஷை, தாய் மொழி. இந்த லிக்கோனியா பாஷை யாருக்கு தெரியாது? அப்போஸ்தலர் பவுலுக்கு தெரியாது. அப்ப அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அது வரைக்கும் மெசேஜ் என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு, மெசேஜ் கொடுத்துட்டே தான் இருந்தார். ஜனங்களை இந்த பக்கம் கட்டுறதை பார்த்துட்டு அவர் என்ன ஃபீல் பண்ணிட்டாருன்னா, அவங்க பேசினதான் இவருக்கு புரியாது. அவர் என்ன ஃபீல் பண்ணிட்டாருன்னா, சரி ஜனங்கள் நம்ம செஞ்ச அற்புதத்தை பார்த்து நம்ம பக்கம் கன்வெர்ட் ஆயிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இவர் மென்மேல பேச ஆரம்பிக்கிறார் மெசேஜ். இவர் அவங்க தேவர்கள்னு சொன்னதை இவர் என்ன ஆகல, புரிஞ்சுக்கல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இவர் இவர் பாட்டுக்கு தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு, ஜனங்கள் அவங்க பாட்டுக்கு இவங்களை கடவுள்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும் போது இப்ப அடுத்த வசனம் நீங்க படி. சகோதர சகோதரிகளே, அப்ப என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அந்த இடத்துல, அப்போ சிலர் பவுல் மற்றும் பர்னபா. இப்ப கடவுள்கள் வானத்துல இருந்து இறங்கி வந்துட்டாங்கன்னு அவங்க நினைச்சது மாத்திரமின்றி, அந்த அப்போஸ்தலர் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் தங்களுடைய கடவுள்கள் ரெண்டு பேரோட பேரை கொடுக்கறாங்க. ஒருத்தருக்கு பேர் என்னது, யூபிட்டர், அதாவது ஆங்கிலத்துல ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொருத்தருக்கு பேரு மெர்குரி. ஆக்சுவலா ஜூபிட்டர் மெர்குரி எதோட பேர், கிரகங்களுடைய பேர் இல்லையா சகோதர சகோதரிகளே? ஆனா அந்த காலத்துல நீஸ்திரா ஜனங்கள் இந்த ரெண்டு பேரைத்தான் தங்களுடைய சிட்டியினுடைய முக்கிய கடவுள்களாக வச்சிருந்தாங்க. இப்ப அப்போஸ்தலர் பவுலும் பர்னபாவையும் பார்க்கவும் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் மனிதர்கள் கிடையாது, இவங்க செஞ்ச அற்புதத்தை பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே நம்முடைய கடவுள்கள். எந்த கடவுள்கள்னா, ஒருத்தர் ஜூபிட்டர் இன்னொருத்தர் மெர்குரி, ரெண்டு பேரும் தான் மனுஷர்களாக ரூபம் எடுத்து பூமிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப சத்தம் போறோம். கண்ணி பொருள்
அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த ஜூபிட்டருடைய கோவில்
சகோதர சகோதரிக்கல இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த சிட்டியினுடைய பூசாரி இல்லையா, பூஜாசாரின்னா யாரு, பூசாரி. அப்போ பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா, தங்களுடைய கடவுள்கள் கீழே வந்திருக்கிறாங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு பலியிடுறதுக்கு நேரம் ரெண்டு காலம் மாட்ட பிடிச்சி யார்கிட்ட வந்துட்டார், அப்போ சில பவுல்கிட்டே பர்ணபா கிட்டே வந்துட்டார். இருந்து மாத்திரம் இல்ல, கையில என்ன கூட வச்சிருக்கிறாரு, பூமாலை. மாலை போட்டு மரியாதை பண்றதோட என்ன பண்ணிட்டாரு, எல்லா ஏற்பாடுகளோட பூசாரி ஜனங்களும் வந்துட்டாரு. அப்படி அவங்க வர்ற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சொன்ன விஷயம் யாருக்கு தெரியாது, சாரி, இந்த ஜனங்கள் நினைச்ச விஷயம் யாருக்கு தெரியாது, அப்போ சில பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் தெரியாது. அவங்க ஏதோ சரி அற்புதத்தை பார்த்து சந்தோஷமாயிட்டாங்க போல அப்படின்ற ஃபீலிங்கோட இருக்கிறாங்க. ஆனா இப்ப ஜனங்கள் கையில அதீத அந்த பூசை செய்யறதுக்கான எல்லா சாமான்களோட வரும்போது அப்பதான் அப்ப சில பவுலுக்கு புரியுது, ஓ இவங்க நம்மள என்ன நினைச்சிட்டாங்க, கடவுள்கள் நினைச்சிட்டாங்கன்னு சொன்ன அப்பதான் அவருக்கு புரியுது. புரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருன்றத பின்னாடி வசனத்துல படிக்கலாம். நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருக்கோம், அதாவது வேற மாதிரி சொன்னா, நம்ம நல்லா வாழ்றதுக்கு ஒரு அருமையான இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அப்படியே செட்டில் ஆயிடுச்சு சகோதர சகோதரி இல்லையா. எதுக்கு நம்ம போயிட்டு சிகிச்சை தாரிக்கணும்னு கஷ்டப்பட்டுட்டு இப்படியே இந்த ஜனங்களை நான் காலம் முழுக்க என்ன பண்ணலாம், வழி நடத்தி இவங்களுக்கு கடவுள்களா இருந்து இங்கே என்ன ஆயிடலாம், செட்டில் ஆயிடலாம். இதான நம்முடைய யோசனையா இருக்கும் சகோதர சகோதரிகளை. ஆனா நல்ல வேலை அதனாலதான் நம்ம எல்லாம் அந்த காலத்துல உருவாக்கி அப்ப வேலைக்கு பயன்படுத்தல போல தெரியும். ஆனா அப்ப சிலர் பவுல் பர்ணபா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க பாருங்க, 14வது வசனம்.
அப்போ சிலராகிய பர்ணபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய்
போலும். அப்ப சகோதர சகோதரிகளை, பவுல் பர்ணபா இந்த விஷயம் பார்த்தவொடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு ரொம்ப வருத்தத்தோட ஜனங்கள் மத்தியில போய் தங்களுடைய வஸ்திரங்களை கிழிச்சுக்கிறாங்க. வஸ்திரங்கள் கிழிக்கிறது எதற்கு அடையாளம், ஒரு மன வருத்தமான நிலைமையை வெளிப்படுத்துவதற்கான அடையாளம். ஸோ தங்களுடைய வஸ்திரங்களை கிழிச்சு கொண்டு ஜனங்கள் கிட்ட பாருங்க மறுபடியும் என்ன வார்த்தை தான் வருது, உரத்தா சத்தமா. எந்த பேச்சு பேசினாலும் எப்படித்தான் பேசணும், ஹை டோன்ல தான் அவர் பேசணும். இப்போ உரத்த சத்தமாய் அவர் பேச ஆரம்பிக்கிறார். சரி, என்ன பேசுறாருன்றத பின்னாடி நம்ம படிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஏன் ஜனங்கள் அப்போஸ்தலர் பவுலையும் பர்ணபாவையும் அவங்களுடைய கடவுள்களாக, அதாவது ஜூபிட்டர் ஆகவும் மெர்குரி ஆகவும் நினைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன காரணத்தை பார்க்கலாம். என்ன காரணமா இருக்கும், வெறும் அப்போஸ்தலர் பவுல் செஞ்ச அந்த மிராக்களை பார்த்துட்டு தான் ஜனங்கள் அப்படி நினைச்சிருப்பாங்களா, அப்படித்தான் வசனத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா சகோதர சகோதரிகளே. ஆனா அப்போஸ்தலர் பவுல் செஞ்ச அற்புதத்துக்காக அவங்க ரெண்டு பேருமே ஜனங்கள் கடவுள்கள் நினைக்கல, இவங்க ரெண்டு பேருமே ஜனங்கள் கடவுள்னு நினைக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, சகோதரர் ரீப்ரின்ஸ்ல சில சரித்திர தகவல்களை வந்து நம்ம கொடுக்கிறார். அந்த சரித்திர தகவல்களை நம்ம போய் பார்க்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த லீஸ்திராப்பட்டினமானது புற மத வணக்கத்திற்கு பேர் போன ஒரு பட்டணமாக இருந்ததாம். இந்த பட்டணத்துல ஒரு நாள் ஒரு காலத்துல அந்த லீஸ்திரா ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருந்தப்போ அவங்களுடைய புராணங்கள்ல போய் பார்த்தா சில தகவல்கள் நமக்கு கிடைக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. புராணங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்ப இந்து மதம்னா எடுத்துட்டீங்கன்னா புராணங்கள் இருக்கு. அந்த புராணத்துல என்ன எழுதியிருக்கு, அந்த கடவுள்களுடைய உருவாக்குதல் பாருங்க, அவங்களுக்குலாம் ஒரு ஆதி கூட இருக்கு. அந்த கடவுள்களுடைய உருவாக்குதல், அந்த கடவுள்களுடைய அனுபவங்கள் இதுதான் அதுல இருக்கு. அது போல இந்த லீஸ்திரா பட்டணத்துக்கு ஒரு புராணங்கள் அங்க இருந்துச்சு. அந்த புராணங்கள்ல சில தகவல்கள் கிடைக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றத பிரதர் ரசல் ரெஃபரன்ஸ்ல அங்க கோட் பண்றாங்க. என்ன தகவல்கள் அப்படின்னா, இந்த லீஸ்திரா பட்டணத்து ஜனங்கள் ஒரு காலத்துல அவங்க போக்குல வாழ்ந்துட்டு இருந்தப்போ உண்மையாகவே ஜூபிட்டர் மெர்குரி என்கிற ரெண்டு கடவுள்கள் அவங்களுடைய பட்டணத்தை சுத்தி பார்க்கறதுக்காக வந்தாங்க. சுத்தி பார்த்து ஜனங்கள் தங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக அந்த பட்டணத்துக்கு வந்தாங்களாம். வர்றப்போ டைரக்டா தங்களுடைய கடவுள்களாக வெளிப்படுத்தாம அவங்கள சோதிக்கணும் இல்லையா, சோதிக்கிறதுக்காக மாறு வேஷத்துல வராங்க. என்ன மாறு வேஷத்துல, ஒரு சாதாரண ஏழை மனிதர்கள் போல மாறு வேஷத்துல அங்க வராங்க. வரும்போது இங்க என்ன நடந்துச்சுன்னா, லீஸ்திரா பட்டணத்துக்குள்ள வராங்க, வந்து ஒவ்வொரு வீட்டா தட்டி, சார் இந்த மாதிரி நாங்க பஞ்சம் பழிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு ஒவ்வொரு வீட்லயா கேட்டாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஜனங்களும் என்ன சொன்னாங்களோ அவங்க கிட்ட, உங்களுக்கு எங்களால என்ன பண்ண முடியாது, உதவி எல்லாம் செய்ய முடியாது, முதல் வெளியே போங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடா அடிச்சு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கதான் கடவுள்கள் தெரியாது, சாதாரண மனிதர்கள் நினைச்சு என்ன பண்ணிருக்கிறாங்க, அடிச்சு துரத்திருக்கிறாங்க. அப்ப இப்ப எல்லா வீட்டுக்கும் போய் ஊர்ல ஒருத்தர் கூட தங்க இடமோ உடுத்த உடையோ சாப்பிட சாப்பாடோ அவங்க ரெண்டு பேருக்கு கொடுக்கல. அப்ப கடைசியா இவங்க யார்கிட்ட வந்தாங்கன்னா, அந்த பட்டணத்துல இருக்கிற ஒரு ஏழை குடிசைக்கு அங்க வந்தாங்க, ஏழையோட ஒரு குடிசைக்கு அங்க வந்தாங்க. அந்த குடிசையில வந்துட்டு அந்த ஏழை கிட்டே அதே மாதிரி கேட்டாங்களாம், சார் எனக்கு கொஞ்சம் ஏதாவது என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, சிட்டியில இருக்கிற எல்லா ஜனங்களும் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, எங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்களாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த ஏழை குடிசை மாத்திரம் அந்த அந்த குடிசையில இருக்க ஏழை மாத்திரம் என்ன பண்ணாராமா, சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு எனக்கு பெரிய இடம் எதுவும் இல்லை, இந்த சின்ன குடிசை தான் இருக்குது, இதுல நீங்க தங்கிக்கலாம், உங்களை உங்களுக்கு நாளால முடிஞ்ச உதவியை நான் என்ன பண்றேன் செய்யறேன் அப்படின்னு அவர் சொல்லி முடிஞ்ச உதவிகளை செஞ்சாராம். இதெல்லாம் எவ்வளவு நாள்ல நடந்துச்சாமா, ஒரே நாள்ல நடந்து முடிஞ்சாம். அந்த நாள் இரவு கடந்து போச்சு, அடுத்த நாள் விடிஞ்சப்பதான் அந்த ஜூபிட்டர் மெர்குரி ரெண்டு பேரும் தங்களுடைய சுய ரூபத்தை பட்டணத்து ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. வெளிப்படுத்தினப்பத்த ஜனங்கள் கண்டுபிடிச்சாங்களா அவங்க ரெண்டு பேரும் கடவுள்கள் அப்படின்னு. அப்ப கடவுள்கள்ன உடனே ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, சாரி சார் தெரியாம பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து கேட்டப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா, நாங்க உங்களுடைய உதார குணத்தை செக் பண்றதுக்காக இப்படி வந்தோம், ஆனா நீங்க எங்களை என்ன பண்ணிட்டீங்க, வெறுத்து தள்ளிட்டீங்க, அதனால இனிமே உங்களை நாங்க மன்னிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வெள்ளத்தை கொண்டு வந்து அந்த பட்டணத்தையே முழுவதுமா அழிச்சிட்டாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு உதவி செஞ்சார் இல்லையா ஒரு ஏழை, அவருடைய குடிசையை மாத்திரம் ஒரு பெரிய கோவிலாக மாற்றிட்டு அவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிட்டாங்க. இது வந்து லீஸ்திரா ஜனங்களுடைய புராணம். இந்த மாதிரி கதை கேட்கறது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு சப்ஜெக்ட் விட சகோதர சகோதரிக்கு. அப்போ இந்த ஒரு புராணம் வந்து அங்க நடந்தது. இந்த புராணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, இப்போ இந்த புராணம் அப்படியே ஒருத்தர் காது வழியா ஒருத்தர் காது வழியா சந்ததி சந்ததி பாயும் இல்லையா, தங்களுடைய அப்பாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் இருந்தாங்கப்பா, நம்முடைய கடவுள்கள் ஜூபிட்டர் மெர்குரி தான், அவங்க ஒரு தடவை நம்மளை செக் பண்றதுக்காக வந்தாங்க, ஆனா நம்ம முன்னோர்கள் அவங்க என்ன பண்ணல மதிக்கல, அதனாலதான் நம்ம ஊரே அழிஞ்சு போச்சு இப்படின்னு பழைய புராணத்தை சொல்லிட்டு ஒரு வேர்டு சேர்த்திருப்பாங்க. என்ன வேர்டு, ஒருவேளை மறுபடியும் உங்க காலத்துல அவங்க திரும்பி வந்தா நீங்க என்ன பண்ணிடாதீங்க, மதிப்பளிக்காம இருந்துடாதீங்க, நிறைய கணம் கொடுங்க, அப்ப ஏழைக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு என்ன கிடைக்கும், டபுள் மடங்கு. அப்போ இப்படி கதை சொல்லி அப்படியே இந்த கதை காது வழியா காது வழியா காது வழியா வந்து கர்த்தர் இயேசுவின் மரணத்துக்கு அப்புறம் அப்போஸ்தலர் பவுல் அந்த பட்டணத்துக்கு போற வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்குது, இந்த கதை பாஸ் ஆகி பாஸ் ஆகி இப்ப அங்க ஒரு சந்ததி இந்த கதையினுடைய சிந்தையோட அப்படியே இருக்கிறாங்க. இருக்கும்போது எதேச்சியா மெசேஜ் அறிவிக்கலான்னு யார் போனது அந்த பட்டணத்துக்கு, அப்போஸ்தலர் பவுலும் பர்ணபாவும் போனாங்க. போயிட்டு சரி ஜனங்களுடைய கவனத்தை அட்ராக்ட் பண்ணலாம்னு ஒரு சப்பானி என்ன பண்ணாங்க, குணப்படுத்தினாங்க. அதுவும் போனவங்க ஒரு மூணு பேரா போக கூடாதா, எத்தனை பேர் தான் போயிருக்கிறாங்க, கரெக்டா ரெண்டு பேர் தான். அப்போ அதுவும் இல்லாம இவர் செஞ்ச அற்புதத்தை பார்த்த உடனே அதனாலதான் இப்ப ஜனங்கள் அந்த சப்பானி குணமான உடனே என்ன நினைச்சிட்டாங்க, ஓ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த ஜூபிட்டர் மெர்குரி மறுபடியும் என்ன ஆயிட்டாங்க, நம்ம சிட்டிய விசிட் பண்றதுக்கு வந்திருக்கிறாங்க, இந்த தடவை உங்களை விட்டுறக்கூடாது, நல்லா கவனிச்சு நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் இப்படின்னு என்ன வந்ததுனாலதான் பூசாரி முத என்ன முடிவு எடுத்துட்டாருன்னா, முத நான் என்ன பண்றேன், நான் போய் எருதுகளை புடிச்சிட்டு வரேன், எருதுகள் பூமாலையோட வந்து அப்போ சில பவுல் முன்னாடி இப்ப புரியுதுங்களா, ஏன் அவங்க ரெண்டு பேரையும் ஜூபிட்டர் மெர்குரி நினைச்சாங்கன்னு சகோதர சகோதரி. இப்படி ஒரு புராணம் அவங்களுக்குள்ள இருந்ததுதான் அவர் பெரிய பிரச்சனையாயிரு. அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில சகோதர சகோதரிக்குள்ள அப்ப சிலர் பவுல் பர்ணபாவுக்கு இந்த புராணம் எல்லாம் தெரியாது, அவருக்கு தெரியுமா, ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அந்த ஊருக்கோட புராணம் படிக்கிறதா அவங்களுக்கு வேலையா, அதெல்லாம் தெரியாது. அவர் சும்மா எதேச்சியா போனவங்க அதுவும் கரெக்டா ரெண்டு பேரா வேற போயிட்டாங்க, பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜனங்கள் இவங்கதான் அந்த கடவுள்கள் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு வணங்குறதுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப மனசு வருந்திட்டு அவங்க கிட்ட அவங்க மத்தியில போயிட்டு தங்களுடைய வஸ்திரங்கள்லாம் கிழிச்சிட்டு உரத்த சத்தத்தோட என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ 15 போதும் சகோதர சகோதரிகளே, நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒரு பட்டணத்துக்கு போனா அங்க இருக்கிற யூதர்கள் கிட்ட மெசேஜ் அறிவிக்கிறது தான் அப்போஸ்தலர் பவுலுடைய வேலை அப்படின்னு. ஆனா லீஸ்திரால யார் கிடையாது, யூதர்கள் இல்ல, இப்ப முழுக்க முழுக்க யார் தான் இருக்கிறாங்க, புரஜாதிகள் தான் இருக்கிறாங்க. இப்போ அப்போ சிலர் பவுலுக்கு என்ன ஒரு சிந்தனை மனசுல வந்துச்சுன்னா, இதுதான் சரியான நேரம், இப்ப இவங்களுடைய கவனத்தை நம்ம பக்கம் திருப்பி இவங்களுக்கு என்ன பண்ணலாம், மெசேஜ் சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். ஆனா இப்ப இவங்க கிட்ட என்ன மெசேஜ் பேச முடியும், அப்போ சிலர் பவுல் ஜனங்களே அப்படி செய்யாதீங்க, மேசியா ஒருத்தர் இருக்கிறாரு அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா பரலோக ஆசீர்வாதம் இருக்கு, இப்படி ஏதாவது பேச முடியுமா, ஒண்ணுமே உடனே இல்ல ஒண்ணுமே அப்படி பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் என்னன்னு தெரியாது, மேசியானா யாருன்னு தெரியாது, உண்மையான தேவனா யாருன்னு சுத்தமாவே தெரியாது. அப்போ லீஸ்திரால இருக்கிற ஜனங்கள் கிட்ட மெசேஜ் பேசணும்னு முடிவெடுத்தவனே அப்போ சிலர் போல் முதல் என்ன மெசேஜ் தான் பேச முடியும், நடந்த சூழ்நிலை வச்சு நீங்களே கெஸ் பண்ணலாம். அவங்க இருக்கிறது விக்கிரக வணக்கம், இந்த விக்கிரக வணக்கம் எல்லாம் போய் உண்மையான தேவன் ஒருத்தர் இருக்கிறான்னு ஃபர்ஸ்ட் தேவனை என்ன பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும். அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏத்துட்டாங்கன்னா தேவனுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான்னு என்ன பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும். அதை ஏத்துட்டாங்கன்னா அந்த குமாரன் தான் உலகத்தை மீட்க வந்த ரட்சகர் என்ன பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும். அதை ஏத்துட்டாங்கன்னா அந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுன்றத என்ன பண்ணணும். இப்ப புரியுதா அந்த ஸ்டெப்ஸ்? இதெல்லாம் பக்கா ஞானம் சகோதர சகோதரிக்கு. அப்ப அப்போஸ்தலர் பவுல் பேச முடிவெடுத்தவனே என்ன பண்ணார் அப்படின்னா, மொதல் இந்த விக்கிரக தெய்வங்கள் பத்தியும் உண்மையான தேவன் யார் என்பதை பத்தியும் விலக்கி சொல்வதற்கு முன் வந்து இப்ப நம்ம படிக்க போற வசனங்கள்லாம் அதுதான். லீஸ்திரா பட்டணத்துல அவர் பேசின அந்த மெசேஜ், அந்த மெசேஜ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் இனிமே நம்ம படிக்க போறோம். ஆனா இது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இதுவரைக்கும் அப்போஸ்தலர் பவுல் செஞ்ச பிரசங்கங்கள்லயே இது ரொம்ப வித்தியாசமான பிரசங்கம். ஏன்னா இதுவரைக்கும் அவர் யூதர்கள் கிட்ட பேசிதான் பழக்கம். முத முறையா இப்ப யார்கிட்ட பேசுறாரு? புறஜாதிகள் கிட்ட. ரொம்ப டிஃபரெண்டான மெத்தட்ல அவர் மெசேஜ் பேசுறார். என்ன பேசுறாருன்றதை கவனிக்கலாம், படிங்க. அதுதான் அவருடைய முதல் பாயிண்ட். மனுஷர்களே ஏன் இப்படி செய்கிறீங்க, இந்த கிரியைகள்லாம் வீணானதா இருக்குது, ஜீவனுள்ள தேவன் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நீங்க என்ன பண்ணணும், திரும்பணும். அடுத்து கண்ணிய பண்ணுங்க. மூணு வசன மெசேஜ் இவ்வளவுதான் பேசிருப்பாரா? ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளே, வேதாகமத்துல தேவன் எல்லா அப்போஸ்தலர்களுடைய நிகழ்வுகளும் பிரசங்களையும் முழுசா கொடுக்கல. கொடுத்திருந்தாருன்னா நம்ம சகோதரர்கள் பல கிளாஸ்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒவ்வொருத்தரும் வெளியே லாரி நிப்பாட்டி இருக்கணும் பைபிள் எடுத்துட்டு வரதுக்கு. அப்போ ஒரு நான் ஒரு வசனம் சொன்னேன்னா நீங்க போயிட்டு உள்ள தேடி எடுத்துட்டு வரணும். அப்ப அதனால சபைக்கு என்ன தேவையோ அதை சுருக்கமா தான் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு. இங்க அப்போஸ்தலர் போல் ஏதோ மூணு வசன மெசேஜ் பேசுன மாதிரி தெரியுது, மூணு வசனம் பேசல. அவர் பேசிருக்கணும் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பிரசங்கம். அது ரொம்ப சுருக்கமா தான் இங்க வேதாகமம் சொல்லியிருக்குது. சரி, இந்த சுருக்கமான தகவல்களை வச்சு அவர் என்னென்ன பேசிருப்பாருன்னு இப்ப விரிவா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க மறுபடி வசனத்துக்கு வாங்க, 15வது வசனம். மொதல் மனிதர்களுடைய அந்த பலவீனமான நிலைமை அவர் என்ன பண்ணிருக்கிறார், எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கார். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கடவுள்கள் கிடையாது, பலவீனமான மனுஷர்கள் என்று தன்னுடைய நிலைமையை மொதல் அங்க தாழ்த்துறா பாருங்க. அந்த குணம் நம்ம கவனிக்கணும். இப்போ அது அடுத்த பாயிண்ட் நம்ம படிக்கலாம்.
நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு
சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை அவ்வளவுதான் இருக்குது. ஆனா அங்க அப்போ சில போல் என்னென்ன பேசிருப்பாருன்னா, லீஸ்திரா ஜனங்களே, முதல் நாங்க கடவுள்கள் கிடையாது, அதை முதல் நம்புங்க. நாங்க சாதாரணமான மனிதர்கள் தான், நீங்க நம்புறீங்களே கடவுள்கள், இந்த ஜூபிட்டர் மெர்குரி இவங்களுடைய சரித்திரம் என்னன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க சொல்லவா? சொல்றது அமைதியா கேளுங்க. இவங்களுடைய சரித்திரம் என்னன்னா, இந்த வானத்தையும் பூமியையும் படைச்சவர் கண்டிப்பா ஒரே தேவன் தான். அந்த ஒரே தேவன் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறார். ஆனா இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, வீணான பொய்யான தேவர்கள் அப்படின்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சொல்லியிருப்பார். சொல்லும் போது உங்களுக்கு எப்படி தெரியும் இவங்கெல்லாம் வீணான தேவர்கள், இவங்கெல்லாம் மனுஷருடைய கரங்களுடைய கிரியைகள் உங்களுக்கு எப்படி தெரியும், ஜனங்கள் என்ன பண்ணிருப்பாங்க கேள்வி. அது ஒரு சம்பாஷணை. ஜஸ்ட் நீங்க ஏதோ பவுல் ஒரு மனப்பாடமா ஒப்பிச்சாரு நினைக்க வேணாம், அங்க சம்பாஷணை போகுது. முதல் இவர் உண்மையான தேவன் ஒருத்தர் இருக்கிறார், இதெல்லாம் வீணான தெய்வங்கள்னு சொல்லும் போது ஜனங்கள் என்ன க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா, இது வீணான தெய்வங்கள்ன்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கும் போது அவர் அந்த சரித்திரங்கள்லாம் சொல்லியிருப்பார். ஜனங்களே, ஆதி மனிதன் படிக்கப்பட்டதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் ஆக ஆக என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஆதாமினுடைய சரித்திரங்களை அவர் பேசிட்டு பேசிட்டு உண்மையான மனித தேவனால் படிக்கப்பட்ட மனிதன் தேவனை விட்டு என்னன்னா பிரிஞ்சு போனான். பிரிஞ்சு போக 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 தேவனை பத்தி அறிவு அவனுக்குள்ள என்ன ஆயிட்டே இருந்துச்சு, குறைந்து கொண்டே வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி குறைஞ்சு கொண்டே வர ஆரம்பிக்கும் போது மனித கண்களால பார்க்கறதுக்கு பதிலா இப்ப மனுஷன் என்ன என்ன பண்ண முயற்சிச்சா அப்படின்னா, நம்ம கண்களால பாக்குற மாதிரி ஒரு தெய்வத்தை உண்டாகி அவரை வணங்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அப்படி யோசிச்சு ஆரம்பிச்ச மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குனது தான் என்னது, அநேக சிலைகள் விக்கிரகங்கள். அந்த விக்கிரகங்கள் இன்னைக்கு உலகெங்களே இருக்குது. லீஸ்திரா ஜனங்களே, உங்க சொந்த ஊர்ல இருக்கு இல்லையா ஜூபிட்டர் மெர்குரி, இந்த ரெண்டு விக்கிரகங்களும் அந்த காலங்கள்ல உண்டான ஏதோ ரெண்டு கைகள்னால உண்டாக்கப்பட்ட கடவுள்கள் தான், இவங்க உண்மையான கடவுள்கள் இல்ல அப்படின்ற அந்த மனுக்குள்ள சரித்திரத்தை முதல் அவர் பேசியிருப்பார். புரியுதா நான் பேசுறேன், இந்த டீட்டெயிலிங் அவர் பேசியிருப்பார். அப்ப ஜனங்கள் உடனே என்ன கேட்பாங்கன்னா, சரி நாங்க வணங்குறது விக்கிரகமா இருந்தா இவ்வளவு நாள் விக்கிரக தெய்வங்களை வணங்கும்படி உண்மையான அந்த தேவன் ஏன் சும்மா இருக்கணும், ஏன் பொறுமையா இருக்கணும், ஏன் எங்களை தடுத்திருக்க கூடாது எப்பங்களை கேட்கணும். கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அதான் பதிலு பதினேழாவது வசனம். அவர் படிங்க, இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, சரி நீங்க கேக்குறீங்க உண்மையான கடவுள் என்ன செஞ்சிட்டு இருந்தாருன்னு கேக்குறீங்க, ஜனங்களே தேவன் மனிதர்களுடைய சுயாதீனத்துல என்னைக்குமே உண்மை தேவன்றவர் கை வைக்கிறது இல்ல, அப்படிப்பட்டவரா தான் இருக்கிறார் அவரு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, ஜனங்களே நீங்க செய்யறத செய்யுங்கன்னு அவங்களுடைய சுயாதீனத்துல இடையூறு உண்டாக்காம என்ன பண்ணிட்டாரு, அவங்களை தங்களுடைய விக்கிரகங்கள் செய்யும்படியும் அதை வணங்கும்படியும் விட்டுட்டாரு. அப்படித்தான் ஜனங்களை இந்த இவ்வளவு நாள் விக்கிரகங்கள் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உலக உண்டாக்குனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சாப்பாடு கிடைக்காம இருந்திருக்கா இல்ல, நமக்கு மழை பெய்யாம இருந்திருக்கா இல்ல, நம்ம இருக்கிற இடத்துக்கும் போடுற டெஸ்க்கு ஏதாவது குறை வந்திருக்கா இல்ல. அப்ப இதெல்லாம் யார் தந்தது? கண்டிப்பா அந்த உண்மையான தேவன் தான் கொடுத்துருக்கணும். அதனால லீஸ்டரா ஜனங்களே, அந்த உண்மையான தேவன் உங்களுடைய சுயாதீனத்துல கை வைக்காம நீங்க விக்கிரகங்களை வணங்கும்படி என்ன பண்ணிட்டாரு, அனுமதிச்சார். ஆனா அனுமதிச்சாலும் தங்களுடைய ஜனங்கள் மேல அவருக்கு இருந்த அக்கறையை நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் உடுத்துற உடைக்கும் இருக்கிற இடத்துக்கும் எல்லா விதமான பராமரிப்புக்கும் ஒரு குறையும் அவர் வச்சதில்லை. இப்படி ஒரு குறையும் வைக்காம இருந்ததன் மூலமாவே உண்மையான தேவனான ஒருத்தர் இருக்கிறேன்னு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சதா காலங்களிலும் சாட்சி கொடுத்துட்டு இருக்கிறான்றத மறந்துடாதீங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான அந்த ஒரு போதனை அவர் அங்க சகோதர சகோதரிகளே பேசுனதுக்கு அப்புறம் தான் பாருங்க பதினாறாவது வசனம் இப்ப நீங்க படிக்கும், புரியுதா? சென்ற காலங்களில் அவர் ஜனங்களை தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தா இப்ப புரியும் நினைக்கிறேன். அப்போ ஒரு ஒரு கட்டத்துல அவங்களுடைய சுயாதீனத்துக்கு என்ன பண்ணிட்டாரு, அனுமதிச்சிட்டாரு. ஆனால் அனுமதிச்சாலும் தங்களுடைய ஜனங்கள் மேல அவருக்கு அன்பும் பரிவும் பாசமும் இருந்ததுனால எந்த நேரத்திலையும் தன்னுடைய ஜனங்கள் அவர் என்ன பண்ணதில்லை, கைவிட்டதில்லை. அவரு இந்த பூமியில பொழிகிற மலை ஒவ்வொன்றுமே மலை துளி ஒவ்வொன்றுமே உண்மையான தேவன் இருக்கிறார்ன்றதுக்கு சாட்சின்றதை நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு அவர் சொல்ற சகோதர சகோதரிக்கு. ஆனா பதினாறாவது வசனத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு இல்லையா, சென்ற காலங்களிலே. அது என்ன சென்ற காலங்களிலே அப்படின்னா, சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையை வச்சுதான் சகோதரர் ரசல் என்ன சொல்றாருன்னா, அப்ப இந்த சென்ற காலங்களின்ற வார்த்தையை வச்சு நம்ம பார்க்கும்போது அவர் என்னென்ன பேசிருக்கணும்னா, இப்படி நடந்ததெல்லாம் முன்னாடி தங்கள் தங்கள் ஜனங்களை தங்கள் தங்கள் இஷ்டப்படி நடக்க விட்டதெல்லாம் எது வரைக்கும், முன்னாடி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். ஆனா இப்ப காலம் மாறியாச்சு, இப்ப அவருடைய ஜனங்கள் எல்லாருமே உண்மையான தேவனாகி அவர் பக்கம் திரும்பணும்னு அவர் விரும்புறாரு, அப்படி நீங்க திரும்புறதுக்கு ரெடியா அப்படின்னு அவங்க கிட்ட கிறிஸ்டின் கேட்டிருக்கான். யார் யார் தயாரோ அவங்க கிட்ட அந்த உண்மையான தேவன் பத்தியும் அவருடைய குமாரன் பத்தியும் அவருடைய குமாரன் மூலமா கிடைக்க போற ரட்சிப்பின் திட்டத்தை என்ன பண்ணிருப்பாருன்னா விலக்கி பேசி. இன்னும் பர்டிகுலரா பதில் என்ன சொல்றாருன்னா, அந்த சென்ற காலங்களில் என்னும் போது அப்போ சிலர் பவுல் இந்த வார்த்தையை பேசுறது சுவிசேஷ யுகத்துல. இப்ப சென்ற காலங்களில் எந்த யுகம், யூத யுகம். அப்ப யூத யுகத்தோட இஸ்தி கூட அங்க அவர் பேசிருக்கணும். என்ன பேசிருக்கணும்னா, எல்லா ஜனங்களையும் அவங்கவுங்க வழியில வழிநடக்க விட்டுட்டாலும் தேவனா சென்ற காலங்கள்ல கூட தன்னுடைய நாமத்துக்குன்னு ஒரு ஜாதி என்ன பண்ணிருந்தார், செலக்ட் பண்ணி அந்த ஜாதிக்கு மாத்திரம்தான் விசேஷித்த ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். மற்ற ஜனங்களுக்கும் மலை ஆகாரம் எல்லாம் சாதாரண ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனா இஸ்ரேலுக்கு ஒரு ஜாதியை மாத்திரம் அவர் செலக்ட் பண்ணி விசேஷித்த ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இதெல்லாம் முடிஞ்சு மற்ற ஜனங்களை கைவிட்டதும் இஸ்ரேல் ஜாதியை விசேஷமா செலக்ட் பண்ணதெல்லாம் அதெல்லாம் சென்ற காலம் தான். ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு. அந்த காலம் மாறினதுக்கு உலகத்துல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு, என்னன்னா தேவனுடைய குமாரனுடைய மரணம். அந்த மரணம் நடந்ததுல இருந்து இப்ப தேவன் எல்லா ஜனங்களையும் தன் பக்கமாக சேர்க்கறதுக்கு என்ன பண்ணிருக்கிறார், அழைப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி வர்றவங்களுக்கு ஒரு பரலோக ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் என்பதை அவர் விளக்கமா பேசிருக்கார். அப்ப இதை கேட்ட ஜனங்கள் யார் அந்த தேவனுடைய குமாரன் கேட்கும் போதுதான் மேசியாவை பத்தியும் கர்த்தர் இயேசுவை பத்தியும் என்ன பண்ணிருப்பார், முழு விளக்கங்களை அவர் கொடுத்திருப்பார். சகோதர சகோதரிகளே இதெல்லாம் பேசுறதுக்கு கண்டிப்பா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். இப்ப நீங்க நம்ம ஒரு சகோதரர் நிக்கிறோம் ட்ரூத் அறிவிக்கிறதுக்காக, நம்மை சுத்தி ஒரு 100 பேர் நின்று கட்சின்னு கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும், எவ்வளவு நேரம் ஆகும்? ஒருவேளை ஒவ்வொருத்தருக்கும் பதில் பேச ஆரம்பிச்சா ஒரு நாளே அது நம்ம எவ்வளவு நாள் போச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இவ்வளவு விளக்கமாக அவர் என்ன பண்ணிருக்கணும், செல்ல தெளிவாக பேசிக்கணும். அவருடைய அப்போ சிலர் பவுலுடைய ஒரு பிரசங்கம் தெளிவா நம்ம புரிஞ்சுட்டோம்னா போதும், நம்ம ட்ரூத் அறிவிக்கிறதுல நமக்கு எந்த சிக்கலுமே வராது. அவ்வளவு கிளியரா நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அந்த ஞானம் அப்படியே நமக்கு என்ன ஆகும், பாஸ் ஆகும். சகோதர சகோதரிகளை, நீங்க அவ்வளவு ஞானமாக அப்போஸ்தலர் போல் என்ன பண்ணிருக்காருன்னா, புரஜாதிகள் மத்தியில கூட எப்படி தேவனை பத்தி சொல்லலாம், மேசியா பத்தி எப்படி சொல்லலாம், உலகத்தினுடைய ரட்சிப்பின் திட்டம் பத்தி எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணாருன்னா விளக்கமாக அங்க சொல்லியிருக்கார். சொன்னதுக்கு அப்புறம் சரி இவ்வளவு பவர்ஃபுல்லான மெசேஜ் பேசிருக்கிறார், இப்ப ஜனங்கள் என்ன ஆயிருக்கணும், ஜனங்கள் என்ன ஆயிருக்கணும், ஓரளவு அது கன்வெர்ட் ஆயிருக்கு. நீங்களும் நானும் அந்த ஜனங்கள் நிலைமையில இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஆமா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கு, காரண காரியமா இருக்கு, அதனால நாங்க என்ன பண்றோம், ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஆனா பாருங்க வசனம் படிங்க 18. இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசியும் ஜனங்கள் தங்களுக்கு பலியிடாம செய்யும்படி அவங்கள தடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பெரிய கஷ்டமா இருக்கு. ஏன்னா அப்போ யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே, ஏன் அப்படி தடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா, அந்த காலமானது அறிவு வளர்ச்சி அடைந்த காலம்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க சாத்தானினுடைய இருள், அந்த மூட நம்பிக்கை, அறியாமை சூழ்ந்திருந்த காலப்பகுதியா இருந்தனால ஜனங்கள் தங்களுடைய சின்ன வயசுல என்ன கத்துக்கிட்டாங்களோ அதை கடைசி வரைக்கும் என்ன கிடையாது, மாத்திக்கிறதே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால சகோதர சகோதரிகளே, அப்போ அதாவது சின்ன வயசுல இருந்து ரத்தத்துல ஊறி போன ஒரு உபதேசத்தை ஒரு நாள்ல மாத்த முடியுமா, அதனால்தான் அந்த கஷ்டம் அங்க அப்போஸ்தலர் பவுலுக்கு அங்க வந்ததாக நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே இங்க ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லணும், அப்போஸ்தலர் பவுல் பேசின பிரசங்கத்தினுடைய ஞானம் பார்த்தா அவர் இந்த காலத்துல இருக்க வேண்டிய ஸ்பீக்கர். ஒத்துக்கலாமா, ஒத்துக்கலாமா? ஒருவேளை இந்த காலத்துல அவர் இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவோ பேர் ட்ரூத்துக்குள்ள என்ன இருப்பாங்க, ரொம்ப ஈஸியா அந்த அட்ராக்ட் ஆயிருப்பாங்க. அந்த ஞானம் எப்படி, அந்த வார்த்தை என்ன, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றோம், தேவன் என்ன வைக்கிறாரோ அதான் கரெக்ட், ஒரு உதாரணத்துக்காக நம்ம சொல்றோம். உண்மையிலே இங்க அறிவு பெருக்கம் வாய்ந்த சூழ்நிலையில அவருடைய மெசேஜ் ஓகே அப்படின்னா அவர் இந்த காலத்துலதான் என்ன பண்ணிருக்கணும், வாழ்ந்திருக்கணும். ஆனா அறிவு பெருக்கம் இல்லாத காலத்துல ஒரு ஹை நாலேஜ்ல போய் பேசினா அந்த ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப அப்போ சிலர் போல் இப்படி கூட கஷ்டப்பட வேண்டியது, எப்படி நம்ம மெசேஜ் பேசுவோம், பேசுறது என்னன்னே ஜனங்களுக்கு புரியாது, புரியாமையே நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க, பழகுவாங்க, அவங்களையும் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் என்ன கஷ்டம் பாத்தீங்கன்னா, ட்ரூத் புரிஞ்சிருக்கிற பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ளேயே சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னா என்ன ஆயிடுவோம், அவ்வளவுதான் கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுவோம் மைண்டு. அப்போ சில பவுலுடைய அனுபவம்லாம் யோசிச்சா சகோதர சகோதரிக்கிறேன், ரொம்ப சிரமம் தான், ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அப்ப இப்படியாக ஜனங்களுக்கு எவ்வளவு பேசினாலும் புரிஞ்சுக்கிற அறிவே அங்க இல்லாததுனால ஜனங்களை கன்வெர்ட் பண்றது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இப்படி இருக்கும் போது அடுத்த வசனம் படிங்க 19. இப்ப என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இப்பதான் முக்கியமான ஒரு அனுபவத்தை அப்போஸ்தலர் பவுல் வாங்குறாரு. நல்ல வல்லமையான ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறார் இல்லையா, இப்ப நல்ல ஒரு சமாதானத்தோட சந்தோஷத்தோட தேவனுடைய வேலையை செஞ்சிருக்கிறோம் அப்படின்ற இருதயத்தோட அவர் லீஸ்திரா பட்டணத்துல இருக்கும் போது இப்ப திடீர்னு ஒரு உபத்திரவம் உண்டாரு. உபத்திரவம் அந்த லீஸ்திரா பட்டணத்துல இருந்து ஜனங்கள் மூலமா இல்ல, யார் மூலமா அப்படின்னா, முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு வந்தார் இல்லையா இக்கோனியா, அந்த ஊர்ல இருந்து சில யூதர்கள், அந்த விசுவாசியாத யூதர்கள் குரூப் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க இப்ப எங்க வராங்கன்னா லீஸ்திராக்கு வராங்க. வந்து அப்போஸ்தலர் பவுல் அங்கேயும் ஊழியர் செய்யறத பார்த்த உடனே, இந்த ஆள் இன்னும் நம்முடைய ஏரியா விட்டு போகலையா, இவர் என்ன பண்ணணும், துரத்தணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தங்களுடைய தவறான போதனைகளை என்ன பண்றாங்க, கற்றுக் கொடுக்கிறாங்க. கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இவர் வந்து ஜூபிட்டரோ மெர்க்குரியோ கிடையாது, இவர் வந்து சாத்தானினுடைய ஒரு கருவி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் உங்க ஊர்ல விட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்க ஊரையே உங்களுடைய தேவன்கிட்ட இருந்து என்ன பண்ணிடுவாரு, திருப்பிடுவாரு, முதல் அடிச்சு தோர்த்துங்க. இப்படி போதகம் பண்ணிருக்கிறார் சகோதர சகோதரிக்கு. அறியாமையில இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் பத்தி பேசினா புரியாது, சாத்தான் பத்தி பேசினா நல்லாவே புரியும் இல்லையா. அப்ப ஜனங்கள் உடனே அஞ்சு நாள் அல்லது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் அப்போஸ்தலர் பவுலுக்கு பலியிடுற அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு உயர்த்தினவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னு பாருங்க. கண்ணிப்பா அப்ப சகோதர சகோதரிகளை, உடனே அந்த அந்த மெசேஜ் அப்படியே என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த இக்கோனியால இருந்து வந்து விசுவாசியாத யூதர்கள் சொன்னாங்க இல்லையா, அந்த மெசேஜ் அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலர் பவுலை உடனே அவருடைய இடத்துக்கு போயிட்டு எல்லா ஜனங்களும் சேர்ந்து அவர் என்ன பண்றாங்க, வெளியே கூட்டி வந்து பப்ளிக்கா கல்லெறிகிறாங்க. கல்னா எவ்வளவு பெரிய கல், நம்ம வெளியே பாக்குறது சகோதர சகோதரிகளை, எந்த அளவு கல்லறிஞ்சு வைக்கிறாங்கன்னா மறித்து போனான் என்று எண்ணி. அப்ப எப்படி கல்லறிஞ்சிருப்பான் சுகோதர சகோதரர்? சில சில சேவான் பிலிம் எல்லாம் நீங்க ஒருவேளை பார்க்க வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன், அந்த கல்லறியில சம்பவம் அந்த இவ்வளவு பெரிய கல்லாம் கூட காமிப்பாங்க நினைக்கிறேன். அப்ப சகோதர சகோதரிகளே, அந்த அந்த மாதிரி கல்லறிந்து என்ன பண்றாங்கன்னா, அப்ப சில பவுல உபத்திரவத்துக்குள்ள உட்படுத்துறாங்க. சகோதர சகோதரிகளே உட்படுத்தி இப்ப இங்க அப்போஸ்தலர் பவுல் என்ன ஆயிட்டார்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், கல் எரிய 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 அப்போஸ்தலர் பவுல் அடி வாங்கி தலையில இங்க இங்க கண்ணாபின்னு அடி விழுகும் இல்லையா. அப்ப அடி விழுந்து என்ன ஆவார், அப்படியே கரிஞ்சு கீழே விழுவார். விழுந்த பின்னாடி விட மாட்டாங்க, ஏன்னா அது மயக்கம் தானே. சாகிற வரைக்கும் நான் என்ன ஆயிருக்கணும், மறுபடியும் கண்டினியூ ஆயிருக்கணும். ஒரு கட்டத்துல கண்டினியூ ஆகி அப்போஸ்தலர் பவுல் அப்படியே மூச்சிட்டு கிடக்கிற நிலைமையை பார்த்தோன்னே, சரி ஆள் என்ன ஆயிட்டாரு, டெட் ஆயிட்டாரு, வெளியே போய் போட்டு வெளியே போய் போட்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் இழுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார். இது எப்படிப்பட்ட அனுபவம்? நீங்களும் நானும் ஒருவேளை இதுக்கு தயாரா? என்ன சொல்ல முடியும் சகோதர சகோதரிகளே? அப்ப பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அனுபவம். சாகிற அளவுக்கு அடி வாங்கியிருக்கிறார் கல்லையனா, அது சாதாரண அனுபவம். அப்ப சிலர் பவுல் சுவிசேஷ ஊழியத்துக்கு அவர் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்கு, அதுல வந்து இது ஒரு பார்ட் அவ்வளவுதான். ஆனா இந்த ஒரு பார்ட்டே நம்மளால என்ன பண்ண முடியறது இல்ல, கிரகிக்க முடியறது இல்ல. சாகிற அளவுக்கு அடி வாங்கிட்டு அவர் அங்க இருக்கிறாரு நம்ம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிக்கு இந்த நேரத்துல அப்போ சிலர் பவுலுடைய சிந்தை எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா மாம்சத்துல அடி வாங்குறத விட்டுறலாம், சிந்தை எப்படி இருக்கும், என்ன நினைச்சிருப்பார் நீங்க, என்ன நினைச்சிருப்பாருன்னா, ஜஸ்ட் நீங்களும் நானும் பரிசு தாவி நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போமோ அதான் அவரே செஞ்சிருப்பார். நம்ம என்ன பண்ணிருக்கோம், சந்தோஷப்பட்டிருக்கோம். தேங்க்யூ. ஏன்னா கண்டிப்பா இந்த அனுபவங்கள்லாம் வாங்காம அப்போ சிலர் பவுல் உபத்திரவத்திலே சந்தோஷப்படுங்கன்ற வார்த்தை என்ன பண்ண முடியாது. அப்ப முதல் அந்த சந்தோஷத்தை அவர் என்ன பண்ணிருப்பார் வாங்கி, இந்த அளவுல யோசிச்சு பாருங்க. ரத்தம்லாம் வலிஞ்சு ஓடுற நேரத்துல சந்தோஷப்படுறதுன்றது சாதாரண நடக்கக்கூடிய காரியம். ஆனா அந்த அனுபவத்துக்குள்ள கண்டிப்பா பரிசு தாவியில இருக்கிற ஒரு சகோதரன் என்ன பண்ணிருப்பார், போயிருப்பார் சகோதர சகோதரி. ஆனா இந்த நேரத்துல அவரு உபத்திரவங்கள சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனநிலைமையில இருந்தாலும் அவருக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வந்துருக்கு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே மாதிரி தான் இந்த அனுபவம் வாங்கும் போது இதே மாதிரி ஒரு அனுபவத்துக்கு இவர் உடன் இருந்திருக்கிறார். யாருன்னு சொல்ல முடியும், சேவான். சேவானுடைய மரணத்துல இப்படியே கல்லறியும் போது என்ன பண்ணிருக்கிறார், இவர் அதுல பங்கெடுத்திருக்கிறார். அப்ப சகோதர சகோதரிகளே, அப்ப செஞ்ச காரியத்துக்கு ஒருவேளை இப்பயே தேவன் என்ன பண்ணிடுறாரு, நம்மள சிச்சித்திடுறார் அப்படின்னு கூட என்ன பண்ணிருக்கலாம், ஃபீல் பண்ணிருக்கலாம். புரியுதா நான் சொல்றேன்? ஏன்னா நம்ம இப்ப சபையா இருக்கக்கூடியவங்க இங்க இருக்கிற அந்த தவறுகளுடைய கணக்கு தீராம என்ன பண்ண முடியாது, அங்க வாய்ப்புக்கு போக முடியாது. கரெக்டா, இங்க இருக்கிற தவறுகளை மிச்சம் வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. எல்லாம் கம்ப்ளீட்டா மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டதான் எங்க போக முடியும், சபையாக போக முடியும். அப்ப அந்த வகையில சேவானுடைய அங்க கல்லறிஞ்சது அது ஒரு மிகப்பெரிய பாவமாக இருந்தாலும் அதை பின்னாடி தேவன் மன்னிச்சுட்டாலும், ஒரு ஒருவேளை இங்க அப்போ சில பவுலுக்கு என்ன சிந்தனையை தேவன் உணர்த்திருக்கலாம்னா, நீங்க பரிசுத்தமானுடைய மரணத்துக்கு எப்படி இருந்தீங்க, ஒரு காரணமா இருந்ததுனால அதுக்கு ஒரு சித்தியாக நீங்க என்ன பண்ணுங்க, இதை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அவருக்கு அதே போல ஒரு அனுபவம் வந்தது, இதை அவர் ஃபீல் பண்ணிருக்கலாம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சகோதர சகோதரிக்கு இதே ஒரு அனுபவம் இன்னொருத்தருக்கு கூட வந்துச்சு. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஜனங்களால தூக்கி வைக்கப்பட்டு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அதே ஜனங்களால கொலை செய்வாங்க. அப்போ சிலர் போல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜனங்களால நல்லா தான் இருந்தார், இப்ப என்ன ஆயிட்டாரு, அதே ஜனங்களால பப்ளிக்காக கொலை செய்யப்படுற அளவுக்கு அங்க துன்புறுத்தப்பட்டார். சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த சிந்தனைகள்லாம் அவருக்கு என்ன இருக்கலாம் அப்படின்னா, அங்க போயிருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா பர்டிகுலரா வந்து ரசல் ரீஃபரன்ஸ்ல ஒரு பாயிண்ட் சொல்றார், இங்க ஏன் அப்போ சிலர் பவுலுக்கு இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தை தேவன் அனுமதிக்கும், வெறும் இந்த காரணங்களுக்காக மாத்திரம் தானா, அவருடைய சில சிச்சைகளுக்காகவும் சில உணர்த்துதல்களுக்காகவும் மாத்திரம் தானா அப்படின்னா, அதுக்காக மாத்திரமல்ல இன்னொரு ஒரு முக்கியமான காரணத்துக்காகவும் இந்த அனுபவமானது அப்போஸ்தலர் பவுலுக்கு அங்க ஏற்பட்டிருக்க வேண்டும் என்ற சகோதரர் அங்க காரணம் சொல்றாரு. இன்னொரு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஜனங்களால் என்ன ஆயிருக்கிறார், நல்லா உயர்த்தப்பட்ட நிலைமைக்கு போயிருக்கிறார் இல்லையா. இந்த நிலைமையில போற எந்த ஒருத்தருக்குமே அவர் உடன்படிக்கை பண்ண பரிசுத்தவானாகவே இருந்தாலும் சரி, பலவீன மாம்சத்தினால இருக்கிறதுனால அவருக்கு ஒரு மோசமான குணம் உருவாகும். என்ன குணம், வேட்டிமை, பெருமை. கண்டிப்பா இந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுலுக்கு ஜனங்கள் பலியிட வந்தப்போ என்ன ஆயிருக்கணும், ஒரு நல்ல மேட்டிமையான சிந்தை, பெருமையான சிந்தை வந்திருக்கணும். ஓ, நம்மளால கூட வேலை செய்ய முடியும் நம்மளால கூட செய்ய முடியும் அப்படின்னு அவர் என்ன பண்ணிருக்கணும், ஃபீல் பண்ணிருக்கணும். நீ வந்து எப்பயுமே என் வேலையில ஜீரோப்பா, நான் பக்கத்துல ஒண்ணு போட்டாதான் உனக்கு மதிப்புங்கிறத தேவன் அவருக்கு உணர்த்துறதுக்காகவும் இந்த அனுபவத்தை என்ன பண்ணிருக்கலாம் கொடுத்து. அப்ப கல்லடி பட்டு தான் செயலத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பெருமை அவருக்கு வந்திருக்குமா? கண்டிப்பாக வந்திருக்காரு. நம்ம பெருமையா நினைச்சது தப்பு, நம்ம பாருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கு. இதுதான் நம்முடைய மாம்சத்தோட சக்தி, அவ்வளவுதான். ரெண்டு பேரும் அடிச்சு போட்டா என்னது, மாம்சத்துக்கு சக்தியே போய் இப்ப எந்த வேலையாக போய் செய்ய முடியும்? அப்ப தேவனுடைய வேலையை எப்ப செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் அது முழுக்க முழுக்க யாருடைய வல்லமையினால, தேவனுடைய வல்லமையினால நம்மளால ஒண்ணு ஆகாது அப்படின்றத கீழே விழுந்து கிடக்கும் போது என்ன ஆயிருப்பார், ஃபீல் பண்ணிருப்பார். இவ்வளவு பெரிய அப்போஸ்தலன் பாத்தீங்களா, மேட்டிமே என்கிற சிந்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை வாங்கியிருக்கிறார். பரிசுத்தவான்கள் எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான பாடமாக இருக்கு. மேட்டிமை பெருமை வந்து என்னைக்குமே நமக்குள்ள என்ன இருக்கிறாரு, ரெண்டாயிரவே கூடாது. நிறைய பாடங்கள் கேட்டுக்கிறோம், பட் இதுல கூட ஒரு சின்ன அடிஷனல் பாயிண்ட், அவ்வளவுதான் சகோதரா சகோதரிக்கல. அப்ப இப்படியாக எரிந்து கல்லெறிந்து மறித்தார் என்று என்ன பண்ணிருக்கிறாங்க, பட்டணத்துக்கு வெளியாக கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க. போடும்போது இப்போ 20வது வசனம் படி, அப்ப சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில், இந்த லீஸ்திரா பட்டணத்துல கூட சீஷர்கள் இருந்தாங்களா அப்படின்னா வசனம் சொல்லுது என்ன பண்ணிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. எப்ப இருந்திருப்பாங்கன்னு கேட்டா, அப்ப சிலர் போல் பேசினார் இல்லையா மெசேஜ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அதை கேட்டு சிலர் என்ன ஆயிருக்கிறாங்க, கண்டிப்பா விசுவாசிச்சிருக்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜனங்கள்லாம் அடிச்சு தூக்கி போறதுக்கு அப்ப அவர் சூழ்ந்து என்ன பண்றாங்க, நிக்கிறாங்க. என்ன சிந்தனையில இருந்திருப்பாங்க, நமக்கு சத்தியம் கொடுத்த என்ன இருக்கிறாரு, அடிபட்டு இப்ப இப்ப இறந்து போன நிலைமைக்கு இருக்கிறாரு, அடுத்து நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அந்த சிந்தனை தான் என்ன ஆயிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம், எடுத்துட்டு அடக்கம் பண்றதா இப்படித்தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. அப்படி சிந்திச்சுட்டு இருக்கும் போது இப்ப திடீர்னு ஒரு மிராக்கல் நடக்குது, கண்டிப்பா அவ்வளவுதான். அவன் எழுந்து, சின்ன வார்த்தை தான் இருக்கு பட் அதுக்கு விளக்கங்கள் நிறைய இருக்கு. அப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் என்ன இருக்கிறார், எழுந்து என்ன நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரிகளும். அப்பதான் ஜனங்கள் புரிஞ்சு சீஷர்கள் புரிஞ்சுட்டாங்க, இன்னும் போல் என்ன ஆகல ஆகல இந்த நம்ம பார்க்கணும். அப்ப எழுந்தனா எப்படி, அப்படி ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்ற மாதிரி எடுத்து சென்றிருப்பாரா, அப்படி இல்ல, கொஞ்சம் கண் முழிச்சு என்ன இருக்கணும், எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கணும். அப்ப சீஷர்கள் உயிர் இருக்கிறத தெரிஞ்சவனே கைத்தாங்களா என்ன பண்ணிருப்பாங்க, எழுப்பி விட்டு அப்புறம் பட்டணத்துக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்க, கூடிட்டு போயிருப்பாங்க இந்த நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. ரொம்ப இது ஒரு ஆச்சரியமான பாயிண்டாக அங்கே இருக்கு. அப்ப இங்க தேவன் அப்போஸ்தலர் பவுலுக்கு அங்க ஜீவன் போற அளவுக்கு என்ன பண்ணல, அனுமதி வந்து அங்க கொடுக்கல, அவரை உயிரோட அங்க வச்சிருக்கிறார் என்று நம்ம கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ அடுத்த ஒரு ஆச்சரியமான வார்த்தை வசனம் கண்டிப்பா பண்ணு,
என்ன
வார்த்தை, அந்த சிந்தை அப்படியே உள்ள என்ன ஆயிடுச்சு, ஊறிடுச்சு, அவ்வளவுதான். என்ன கஷ்டம், என்ன உபத்திரம்னாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் என்ன வேலை செய்யலாம், என்ன பாயிண்ட் பாருங்க, என்ன சிந்தி, இந்த மெச்சூரிட்டி எல்லாம் நம்ம வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு வருஷம் ஆகும் நமக்கு தெரியல சகோதர சகோதரிகளே. அந்த ஒரு வார்த்தை தான் தேவன் கொடுக்கிறார், மறு நாளிலே, ஒரு வாரம் கிடையாது, ஒரு வேலை. அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா வேலை செய்யற சிந்தையா இருந்தாலும் நம்ம என்ன ஆயிருப்போம், காயம் எவ்வளவு இருக்குது, கொஞ்சமாவது கழிவு போட்டு என்ன பண்ணிக்கலாம், ஆத்திட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 1 மந்த் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் பாடி ரெடியானதுக்கு அப்புறம் போலாம், நியாயமா சொல்லும் மாம்சம் இல்லையா, கொஞ்சம் சரீர வேலை செய்ப்பா வேணாங்கள, என்ன செய்ய முதல் சரீரத்தை ரெடி பண்ணிட்டு அப்புறமே வேலை செய்ய, இதான் நியாயமான காரணமா இருக்கு. ஆனா பவுல் பாருங்க, என்ன ஒரு குணம், என்ன ஒரு வைராக்கியம் தேவனுக்கு, என்ன ஒரு விசுவாசம். இவங்க எல்லாம் பார்க்கும் போதுதான் நமக்கு மனசுல என்ன வருதுன்னா, நேரம் நம்ம எப்படிப்பட்ட ஓட்டத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தை வருது இல்லையா, உலகத்தை காரியங்களா வேஸ்ட்னு தூக்கி போட்டு வரணும்ன்ற ஒரு சிந்தை வருது இல்லையா, இவங்களுடைய வைராக்கியம் எல்லாம் பார்க்கணும் சகோதர சகோதரிகளை. அதனாலதான் தேவன் அவங்களை நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, எக்ஸாம்பிள்ஸ் தான் வச்சிருக்காரு. அப்போ ரொம்ப ஆச்சரியம், எல்லா காயங்கள் இருந்தாலும் ஒருவேளை அன்னைக்கு நைட் அவர் மருந்து போட்டுருக்காங்க அவ்வளவுதான், பட் அடுத்த நாளே பர்ணபா கூட என்ன சொல்றாருன்னா, பர்ணபா இனி நம்ம வெயிட் பண்ண வேணாம், இங்க நம்முடைய வேலை வந்து முடிஞ்சாச்சு. இங்க இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லணும், அப்போஸ்தலர் பவுல் ஒரு பட்டணத்துல போகும்போது அங்க வேலை முடிஞ்சிருச்சுன்றத தேவன் ஒரு டோக்கன் மூலமா தெரியப்படுத்துவார், ஒரு டோக்கன்னா ஒரு அடையாளத்து மூலமா தெரியப்படுத்துவார். அந்த அடையாளம் வேற எதுவும் இல்லை, அவருக்கு வரக்கூடிய உபத்திரம், உபத்திரம் ஆரம்பிச்சுனா போதும் உனக்கு இந்த வேலையில என்ன, இந்த ஊர்ல என்ன ஆச்சு, வேலை முடிஞ்சு நீ வேற ஊருக்கு கிளம்பலான்னு அர்த்தம். அப்ப அது இங்கேயே அங்க புரிஞ்சுட்டு, சரி உபத்திரவங்க வந்துருச்சு இனிமே நம்ம என்ன பண்ண வேணாம், இங்க இருக்கு வேணா வேற ஊருக்கு போலான்னு கிளம்புறோம். ஆனா இது மறுநாள்லயே கிளம்புறது அவருடைய பெரிய வைராக்கியத்திற்கு ஒரு சாட்சியாக இருக்குது. மாம்சத்துல கூட ரெடி ஆயிடலாம்னு வைங்க, சிந்தை எந்த அளவுக்கு அனுமதிக்கின்றதுதான் நமக்கு சந்தேகமே. நம்மளா இந்த மாதிரி சில நேரங்களில் வியாதிகளுக்கு உட்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள போறோம் இல்லையா, அந்த மாம்ச சிந்தை என்னதான் சொல்லணும், நம்ம உலக காரியங்களை பத்தி தான் யோசிக்க சொல்லும். அது மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய காரியங்களே நிறைய சோறு ஆயிரம் சிந்தைக்குள்ள என்ன தேவன் நம்ம ஊழியத்தை அங்கீகரிச்சாருன்னு எடுத்துக்கிறதா, அங்கீகரிக்கலன்னு எடுத்துக்கிறதா, அடுத்து எப்படி நம்ம நடத்த போறாரு, ஒருவேளை எது தப்பு செஞ்சு தண்டனை வாங்கியிருக்கோம், இந்த பலவிதமான குழப்பங்களுக்குள்ளவே முதல் என்ன ஆயிரும், புதிய சிந்தை போகும்போது அப்பயே வேலை செய்யறதுக்கு நமக்கு என்ன ஆகாது, மைண்ட் வராது. ஆனா இந்த சிந்தனைகள்லாம் அவர் ஓவர் கம் பண்ணிருக்கிறார் இல்லையா, ஜெயம் கொண்டவராகத்தான் அவர் அடுத்த வேலைக்குள்ள அங்க கடந்து போயிருக்கிறார் சகோதரர் சகோதரிகள. அப்ப போகும்போது இன்னொரு பட்டணத்துக்கு போறார் தெர்பை. இப்போ நீங்க வசனம் 21 படிக்கலாம். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுன்னா என்ன பண்ணிருக்கணும், நான் சொன்ன முதல் மெத்தட்ல அப்படியே நீங்க ஞாபகப்படுத்திங்க, தேவாலயம் கண்டுபிடிச்சிருக்கணும், யூதர்களை போய் கான்டாக்ட் பண்ணிருக்கணும், யூசர்கள் கிட்ட அந்த சத்தியத்தை என்ன பண்ணிருக்கணும் சொல்லிருக்கணும். அநேகரை சீசராக்கின பின்புனா கண்டிப்பா அங்க ஒரு திரளான சீசர்கள் கூட்டம் என்ன ஆயிருக்குது, ஒரு எக்லீசியா வந்து அங்க கூட உருவாயிருக்குது. உருவானதுக்கு அப்புறம் கம்மி
பண்ணுங்க.
அப்ப சீசர் ஆக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, மறுபடியும் தான் வந்த வழியாவே என்ன பண்றார், ரிட்டர்ன் ஆகிறார் சரிங்களா. அடுத்த ஊழியத்துக்காக தான் வந்த வழியாவே என்ன ஆகிறார், ரிட்டர்ன் ஆகிறார் என்று பாக்குறோம். 22 வசனம் பாருங்க. வரும்போது அந்த அடி வாங்கினார் லீஸ்திரா பட்டணம், அங்க இருந்த சபைக்கு சீஷர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றார். என்ன அறிவுரைனா, நம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இது வந்து பொதுவாக நம்முடைய பாடங்களை பயன்படுத்துற வசனம். பட் ஏன் இந்த இடத்துல இந்த வசனத்தை சொன்னார்ன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப இவ்வளவு தான் நம்ம பார்த்த சம்பவம். 23 படிச்சு முடியும். சகோதர சகோதரிகளே, எலெக்ஷன் கூட என்ன பண்ணிருக்கிறார், ஏன்னா இதுல ஒரு சின்ன எலெக்ஷன் பாயிண்ட் கூட இருக்குது. இப்படியாக அவருடைய ஊழியமானது அங்க முடிஞ்சதாக பார்க்கிறோம். இது வந்து இவ்வளவு நேரம் படிச்சது அப்போஸ்தலர் பவுலினுடைய ஒரு சின்ன அனுபவம். இந்த சின்ன அனுபவத்துல தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக சில பாடங்களை வைத்திருக்கிறார். அந்த சில பாடங்கள் மாத்திரம் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பார்க்கலாம் சகோதர சகோதரிகள். முதல் பாடம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அந்த முதல் விஷயத்துக்கு வரலாம். அந்த பூஜாசாரிகள் அப்போஸ்தலர் பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் பலியிடும் படிக்க அவர்கிட்ட வரும்போது, பவுலும் பர்ணபாவும் அந்த விஷயத்தை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு எதிர்த்து நின்னதாக பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இது பவுலினுடைய ஒரு விசேஷித்த குணத்தை வெளிப்படுத்துகிறதாக சகோதரர் ரத்தல் ரீப்ரிண்ட்ல எழுதுறார். என்ன குணம் அப்படின்னா, ஹானஸ்டி. ஹானஸ்டி அப்படின்னு ஆங்கிலத்துல வருது, தமிழ்ல என்ன சொல்லலாம், நேர்மை இல்லையா. நேர்மை என்கிற குணத்தை வெளிப்படுத்துகிறதாக அங்க இருக்குது அப்படின்னு சகோதரர் சொல்றார். சோ இந்த ஒரு நேர்மை குணமானது கண்டிப்பா இந்த சம்பவத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்பதை அங்க சகோதரர் சுட்டி காமிக்கிறார். நேர்மைனா என்ன, பெர்ஃபெக்டா இருக்கிறது, தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வாழ்றது, கரெக்டா. தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வாழ்றது என்னது, நேர்மை. இந்த ஒரு குணத்தை வந்து கண்டிப்பா இந்த கடைசி காலத்துல வாழ்ற தேவ ஜனங்கள் கத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, பர்டிகுலரா அறுவடை வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இந்த குணம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல பாயிண்ட் ரீஃபரன்ஸ்ல கொடுக்குறாரு. யார் ஒருத்தர் கிட்ட நேர்மை இல்லையோ அவரை வந்து தேவன் தன்னுடைய வேலைகள்ல பயன்படுத்துறதே இல்லையா. ஏன் அப்படி செய்யறது இல்லைன்னு கேட்டா, நேர்மை குணம் இல்லாத ஒருத்தர் தேவனுடைய வேலைகள்ல ஈடுபடும் போது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. நேர்மை இல்லாத ஒரு சகோதரர், நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு, தேவன் ஒரு வேலை கொடுக்கிறார், அந்த வேலையில எல்லாருமே ஈடுபடுற மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஆனா ஒரு வேலை அந்த வேலை இப்ப நேர்மை இல்லா நேர்மை என்கிற குணம் இல்லாத ஒரு சகோதரன் கைக்கு போச்சுன்னு என்ன ஆகும் தெரியுங்களா, அவர்கிட்ட நேர்மை இல்லை. அப்ப என்ன இருக்கும்னா, சுயம் இருக்கும். அந்த சுயத்தை பயன்படுத்தி சூழ்நிலைய தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு எல்லா பிரயாசங்களும் எடுப்பார். அதனாலதான் தேவன் என்ன பண்றது இல்லைன்னா, அவருடைய வேலைகளை நேர்மை இல்லாத அவருடைய ஜனங்கள் கிட்ட கொடுக்கறதே கிடையாது. உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் பவுலுடைய எந்த சம்பவத்தையும் எடுப்போம். ஒருவேளை அப்போஸ்தலர் பவுல் கிட்ட ஹானஸ்டி மாத்திரம் இல்லைன்னு வைங்க, நேர்மைன்னு ஒண்ணு இருந்ததுனாலதான் சத்தியத்துக்கு உட்பட்டு மனசாட்சிக்கு பயந்ததுனாலதான் தனக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமா அவர் என்ன பண்ணல, புரியுதா? அவர் நினைச்சிருந்தா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அங்கேயே தன்னுடைய லைஃப் என்ன பண்ணிருக்கலாம், செட்டில் பண்ணிருக்கலாம். ஆனா தனக்கு சாதகமாக சூழ்நிலையை பயன்படுத்தாம தேவன் பக்க சூழ்நிலை என்ன பண்றார் மாத்திரார். இதுதான் அந்த நேர்மை. இந்த பாயிண்ட் தான் ரசன் தெளிவா சொல்றார். ஃபாரஸ்ட் ஒர்க்ல அறுவடை வேலைகளில் ஈடுபடுகிற சகோதர சகோதரிகள், தேவன் இதே போல நேர்மையுள்ள ஜனங்களை தான் பயன்படுத்துறார். ஏன்னா அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் தங்களுக்கு சாதகமான சூழ்நிலையே வந்தாலும் கூட அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தாம தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு மாத்துவாங்க. ஒருவேளை நேர்மை குணம் இல்லாதவங்க அந்த வேலையில இருந்தாங்கன்னா சூழ்நிலையை தங்கள் சித்தப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா தேவ சித்தம் என்னைக்குமே அப்படி இல்லை. அவருடைய கரங்களுக்குள்ளதான் வேலை இருக்கணும்ன்றது அவருடைய சித்தமா இருக்கிறதுனால நேர்மை இல்லாத, அந்த நேர்மை என்கிற குணாதிசயம் இல்லாத ஒரு சகோதரன் கையில தேவன் அவருடைய வேலைகளை கொடுக்கறது இல்லை. ஒரு நல்ல பாயிண்ட். ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம தேவனுடைய வேலைகள் எதிர்பார்த்து கையில கிடைக்கலன்னு வைங்க, இந்த ஒரு குவாலிட்டி என்ன ஆயிருக்கும், நிச்சயமா கம்மியாயிருக்கும். எந்த சூழ்நிலையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய சிந்தை இல்லை அப்படின்னா, அந்த நேர்மை குணம் இல்லை அப்படின்னா, கண்டிப்பா தேவனுடைய வேலைகள் நம்ம கைக்கு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து சகோதர சகோதரிகள இந்த ஒரு சம்பவத்துல இருந்து நம்ம அங்க கற்றுக்கொடுக்கிறோம். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப ரெண்டாவது பாயிண்ட் நம்ம அங்க கவனிச்சா, இதே சம்பவத்துல சகோதர சகோதரிகள அங்க மேட்டிமை ஒரு பாடம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அப்போ சில பவுலுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்துல இருந்து ஒரு மேட்டிமை என்கிற பாடத்தை நம்ம அங்க கற்றுக்கொண்டோம். அதே நேரம் நீங்க 20வது வசனம் படிங்க. இந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் தன் அடிப்பட்ட மறுநாள்லயே அவர் இன்னொரு பட்டணத்துக்கு கிளம்புனது அவருடைய பெரிய வைராக்கியத்தை அங்க குறிக்குது. கண்டிப்பா தேவனுடைய வேலைகளில் ஈடுபடுற ஜனங்களுக்கு இந்த வைராக்கியம் கூட ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது என்று நம்ம பார்த்ததுக்கு அப்புறம், இந்த இடத்துல பாருங்க அப்போஸ்தலர் பவுல் அநேகருக்கு அவர் சுகம் கொடுத்தார் இல்லையா. அவருடைய உருமாள்களையும் கட்சிகளையும் எடுத்துக்கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட போட்டப்போ அவங்களுக்கு என்னாச்சு, சுகமாச்சு. ஆனா அப்படிப்பட்ட அப்போஸ்தலர் பவுலால அந்த மரணத்தில இருந்து பட்ட அடியில இருந்து தானாக என்ன பண்ண முடியல, சுகம் அடைய முடியல. இது நம்ம அங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அதே போல இதே ஒரு அப்போஸ்தலர் தான் தீமோத்தேயுக்கு எழுதும் போது, உனக்கு நேரிடுகிற வயிற்று வலிக்கு நீ என்ன பண்ணு, திராட்சரசத்தையும் கூட்டிக்கொள். அப்ப இந்த ஒரு சம்பவத்தை லிங்க் பண்ணி போதரசல் என்ன ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல தேவன் நீங்க விசேஷமா என்ன பண்ணார், குணப்படுத்தினார் இல்லையா. ஆனா இங்க விசேஷமா அவர் குணப்படுத்தப்பட்டாலும் ஒரு போது தீமோத்தேயுக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது அதே விசேஷித்த சுகத்தை அவர் யாரு கொடுக்கல, தீமோத்தேயுக்கு கொடுக்கல. அவருக்கு நியாயமா இயற்கை ரீதியான மருத்துவ முறைகளை தான் என்ன பண்ண சொன்னாரு, கையாள சொன்னார். நம்ம பார்க்கணும். அப்போ இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு, தேவனுடைய வேலைகளை தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஜனங்களுக்கு அவங்க உபத்திரவங்களுக்குள்ளேயும் பாடுகளுக்குள்ளேயும் போகும்போது சில நேரம் மிராக்குலஸா ஹீலிங் கிடைக்கும். அபூர்வமாக சில நேரங்கள்ல நம்ம என்ன ஆகும், நம்முடைய நோய் வந்து சரியாகும். அது நியாயமா யோசிச்சா இன்னும் ஒரு மாசம் நம்ம பெட்ல இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது ஒரு வாரம் பெட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தேவன் என்ன பண்ணிருப்பார், சரிப்படுத்திருப்பார். ஆனா அதே நேரம் சில சகோதர சகோதரிகளுக்கு அந்த மிராக்குலஸ் ஹீலிங் என்ன ஆகாது, கிடைக்காது. அவங்க இயற்கையான மருத்துவ முறையில தான் என்ன ஆக நேரிடும், சரியாக நேரிடும். அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், தேவன் ஒருத்தருக்கு நல்லா செஞ்சுட்டு ஒருத்தருக்கு நல்லா சேருது இல்லைன்னு அர்த்தமா, என்ன புரிஞ்சுக்கிறோம் கேளு. எல்லாமே தேவனுடைய ஜனங்கள், அது ஓகே. என்ன சிந்தனை நமக்கு வருது அப்படின்னா, சகோதர சகோதரிகள ஒருத்தருக்கு ஆவிக்குரிய மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அளிப்பதும் அளிக்க கூடாதும் அது யார் கையில் இருக்குது, தேவனுடைய கரங்கள்ல இருக்கு. அவருடைய சித்தத்தின்படி ஏற்ற வேலையில அவர் என்ன பண்ணுவார், செய்வார். ஒருவேளை ஒரு சகோதரனுக்கு இயற்கையான ஹீலிங்கை விட, அதாவது இயற்கையான சுகம் அளித்தலை விட சீக்கிரமாகவே சுகம் கிடைக்குதா, ஒருவேளை தேவன் அவரை விரைவில் வேற வேலைக்கு என்ன பண்ணிருக்கலாம், பயன்படுத்துறதுக்காக அந்த சுகத்தை கொடுத்துருக்கலாம், அவ்வளவுதான். ஒருவேளை அந்த சகோதரனுக்கு அந்த சுகம் வந்து சீக்கிரம் கிடைக்கலையா, அப்ப என்ன பண்ணலாம், தேவன் சில பாடங்களை கற்றுக்கொள்ளும்படி மெதுவாகத்தான் அந்த என்ன பண்ணிருக்கிறார், அந்த சுகம் அளித்தலே அளித்திருக்கிறார், கொடுக்க சித்தமா இருக்கிறார் என்பதை அந்த சகோதரன் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாயிண்ட் வந்து அங்க சொல்றார் சகோதர சகோதரிக்கு. இதெல்லாம் சில நல்ல பாயிண்ட், அதை நம்ம கவனிச்சோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஈடுபடும் போது சில நேரங்கள் அப்படி மிராக்குலஸா ஹீலிங் ஆகும். அதெல்லாம் உடனே புரிஞ்சுக்கணும், தேவன் சீக்கிரம் ஏதோ ஒரு வேலை என்ன பண்ண போறார், கையில கொடுக்க போறார். அப்படி இன்னும் பெட்லயே தான் இருக்கிறோம்னு வைங்க, நம்முடைய விசுவாசம் இன்னும் என்ன ஆகணும்னு அர்த்தம், ஸ்ட்ரென்த் ஆகணும்னு அர்த்தம், இப்போதைக்கு நம்ம செய்யறதுக்கு வேலை ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா சகோதர சகோதரிகளே. அந்த பாயிண்ட் கூட நம்ம இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அடுத்ததாக பார்க்கும்போது 21வது வசனம் நீங்க படிங்க.
Mm.
கண்ணி பண்ணுங்க. அடுத்த வார்த்தை பாருங்க, அப்போஸ்தலர் பவுலுடைய பிரயாணங்கள் முடிஞ்ச உடனே தான் எந்த பட்டணங்களின் வழியா போனாரோ அந்த பட்டணங்கள் வழியா ரிட்டர்ன் வரார். என்ன காரணம்ன்றத அந்த வசனம் சொல்லுது பாருங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை சகோதர சகோதரிகளே. அறுவடை வேலைனா வெறும் நம்ம 53 கிளாஸ் எடுக்கிறது மாத்திரம் வேலை கிடையாது. அறுவடை வேலையில ரெண்டு வேலை இருக்கு. ஒரு பாகம் அவங்களுக்கு அடிப்படை சத்தியங்களை கொடுத்து உண்மை சத்தியத்துக்கு வழிநடத்திட்டு வர்றது, அது 50%. மீதி இன்னொரு 50% வேலை என்னன்னா, கூட்டிட்டு வந்த ஜனங்களை சத்தியத்திலும் விசுவாசத்திலும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்திரப்படுத்த வேண்டும் அல்லது பலப்படுத்த வேண்டும். அந்த பொறுப்பு வந்து யாருக்கு பர்டிகுலரா இருக்குதுன்னா, எந்த சகோதரன் அந்த சகோதரர் சத்தியத்துக்குள்ள அழைத்து வராரோ அந்த சகோதரருக்கு பர்டிகுலராக அங்க இருக்குது சகோதர சகோதரி. ஒருவேளை ஒரு சகோதரர் ஒருத்தர் சத்தியத்துக்குள்ள மாத்திரம் அழைச்சிட்டு வந்து அப்புறம் அவர் அதை கவனிக்காம போயிட்டார் அப்படின்னா, அவரை முழு அறுவடை வேலை செஞ்சதாக அர்த்தமே இல்லை, பாதி வேலை செஞ்சதாகத்தான் அது அர்த்தம் சகோதர சகோதரிகள். அப்ப அறுவடை வேலையில எப்பவுமே நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், வெறும் அடிப்படை சத்தியங்களை கொடுக்கறது மாத்திரம் ஆரோக்கியம் இருக்கு, ஆனா அது ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன நினைச்சாங்கன்னா, எக்லிசாவை ஸ்ட்ரென்த் பண்றதா அறுவடை வேலை, அப்ப ஆரோக்கியம் பண்ண வேணாம்னு நினைச்சாங்க. அது கூட ரெண்டுமே முக்கியம். அறுவடை வேலை செஞ்சு அடிப்படை சத்தியத்துக்குள்ள அழைத்து வர வேண்டியதும் முக்கியம், வந்தவங்களை சபையாகும்படியாக திறப்படுத்த வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே செய்யணும் சகோதர சகோதரிகளே. செய்யாத பட்சத்துல நம்ம வேலைகள்ல குறைவுள்ளவர்களாகவே இருப்போம், அது ஒரு பாயிண்ட். அதே நேரம் எங்க சீஷருடைய மனதை திடப்படுத்தி அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு நல்ல பாடம் என்ன தெரியுங்களா, பர்டிகுலரா ஸ்பீக்கர்ஸுக்கு இந்த பாடம் வருது, இருந்தாலும் எல்லா சகோதர சகோதரிகளுக்குமே இந்த பாடத்தை நம்ம பொருத்தலாம். என்ன பாடம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு எக்லிசியாவாக கூட வரும்போது சகோதர சகோதரிகளே, நமக்குள்ள புதிதாக உடன்படிக்கை பண்ண சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான வேலை, அந்த சகோதர சகோதரிகளை சத்தியத்திலும் விசுவாசத்திலும் நம்ம என்ன பண்ணணும், திடப்படுத்த வேண்டும் என்று நம்ம அங்க பாருங்க. இது ஒரு பாயிண்ட். பர்டிகுலரா ஒரு எக்லிசியாவுக்கு ஸ்பீக்கரா போறா இருப்பாருங்க, அவருடைய முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா, ஜஸ்ட் போயிட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம், ஒரு ஆசீர்வாதமா இருக்குது, அந்த நோக்கம் அல்ல. போய் கொடுக்கற பாடமே அங்க இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எப்படி இருக்கணும், பிரயோஜனமா இருக்கணும். பிரயோஜனம்னா என்ன அர்த்தம்னா, அவங்க இதுவரைக்கும் வளர்ந்திருக்கிற விசுவாசத்துல இன்னும் அவங்களை ஸ்திரப்படுத்தக்கூடியதாகவும், அதே நேரம் இதுவரைக்கும் வளர்ந்திருக்கிற சத்திய அனுபவங்கள்ல இன்னும் அவங்களை பலப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும், அவங்களுடைய ஓட்டத்துல அவங்களை முன்னோக்கி செய்யக்கூடியதாக இருக்கணும். இந்த சத்தியங்களை அறிவிக்கிற வேலை அது சகோதரிகளுக்கு இருக்கு, சகோதரர்களுக்கு இருக்குது, எக்லிசாக்குள்ளேயும் சரி வெளியே ஸ்பீக்கர் விஷயத்திலையும் சரி. இது ஒரு கடமைக்காகவோ அல்லது சும்மா சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்றதுக்காகவோ செய்யக்கூடிய வேலையே கிடையாது. தேவன் ஒரு இடத்துல ஒரு பாத்திரத்தை பயன்படுத்துறாருன்னா ரெண்டு முக்கியமான காரணம், அப்போ சில பவுலிங்க வேலை செஞ்ச மாதிரி அங்க எக்லிசால இருக்கிற சகோதர சகோதரிகளை சத்தியத்திலையும் திடப்படுத்தணும், விசுவாசத்துல என்ன பண்ணணும், நல்ல பலப்படுத்தணும். எவ்வளவு முக்கியமான நோக்கம் தெரியுங்களா இது. அந்த வேலையை செய்யும் போது இந்த கணம் உள்ளவங்களா நம்ம செஞ்சோம், இந்த கணம் புரிஞ்சவங்களும் அந்த வேலையில ஈடுபட்டோம் ஜெபத்தோட அப்படின்னா, கண்டிப்பா நம்முடைய வேலைகளை தேவன் அந்த மாதிரி ஆசீர்வதிக்கிறார். ஆனா நம்ம ஒரு மேலோட்டமான சிந்தையில இந்த மாதிரி தேவனுடைய வேலைகள், முக்கியமா அவருடைய வார்த்தைகளை அறிவிக்கிற வேலைகள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அது நமக்கு எப்படித்தான் இருக்கும், ஒரு சாதாரணமான வேலைகளாகவே அங்க இருக்கும் என்பதை நம்ம அங்க கவனிக்கிறோம் சகோதர சகோதரிக்கு. அப்போ இன்னொரு பாயிண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த 22 வசனத்துடைய கடைசி பாதி பாருங்க, இந்த வார்த்தையை வந்து லீஸ்திரால இருக்கிற அந்த சபை ஜனங்கள் கிட்ட பேசுற அநேக புத்தி சொல்லி அந்த சபையில இருக்கிற சகோதர சகோதரிகளை விசுவாசத்திலும் சத்தியத்திலும் நல்லா பலப்படுத்தினதுக்கு அப்புறம், இப்ப நான் உங்களை விட்டு கிளம்ப போறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பண்ண அட்வைஸ் தான் என்னன்னா, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் என்னது பிரவேசிக்க வேண்டும். ஏன் இந்த வார்த்தையை லீஸ்திரா பட்டணத்துல இருக்கிற சபை ஜனங்களுக்கு சொன்னாரு அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, லீஸ்திரா பட்டணத்துல இருந்து இப்ப சபையா இருக்கிறாங்க இல்லையா, அந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் எதுல இருந்துதான் வந்தவங்க, மேக்சிமம் புறஜாதிகள்ல இருந்துதான் வந்தவங்க. அப்ப ஒரு காலத்துல புறஜாதிகளா இருக்கும்போது அவங்க எந்த வணக்கத்துல இருந்திருப்பாங்க, விக்கிரக வணக்கத்துல இருந்திருப்பாங்க. அந்த விக்கிரக வணக்கத்துல இருக்கும் போது அவங்களுடைய கடவுள் பத்தி ஒரு விஷயம் அவங்க கத்து வச்சிருந்தாங்க, என்ன தெரியுங்களா, இன்னைக்கு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு பாருங்க, கடவுளை நம்பினோர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, கடவுளை நம்பினாலே நமக்கு என்னதான் கிடைக்கும், ஆசீர்வாதம் தான் கிடைக்கும், எது கிடைக்காது, உபத்திரவங்கள் கிடைக்காது அப்படின்ற நம்பிக்கை இன்னைக்கு புரஜாதிகளுக்குள்ள இருக்குதா, இருக்கு, நிச்சயமா இருக்கு. அப்ப அதே போல அன்னைக்கு லீஸ்திரா பட்டணத்துல இருந்த அந்த சபை சகோதர சகோதரிகளுக்கும், அவங்க புரஜாதி வணக்கத்துல இருந்து இப்ப சத்தியத்துக்குள்ள வந்திருந்ததுனால அவங்க கூட என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, சரி அப்போஸ்தலர் பவுல் அறிவிச்சவர் தான் உண்மையான தேவன், ஏற்றுக்கொண்டுட்டோம், அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா இப்படி அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்ப அப்போஸ்தலர் பவுலை பாக்குறாங்க, அவருடைய சரீரத்தை பாக்குறாங்க, அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை பாக்குறாங்க. பார்க்கும் போது ஒரு விஷயம் அந்த லீஸ்திரால இருக்கிற சபை சகோதரர்களுக்கு தெளிவா தெரியுது, என்னன்னா இவர் எங்க போனாலும் என்னதான் வாங்குறாரு, அடியாதான் வாங்குறாரு. உடம்புல பார்த்தா என்னதான் இருக்குது, நிறைய காயம் தான் இருக்கு. அப்ப இப்படி ஒரு சூழ்நிலையில அப்போஸ்தலர் பவுலை பார்க்கும் போது லீஸ்திரா சபையில இருந்த சகோதர சகோதரிகளுக்கு என்ன என்ன வந்துருக்கு, இல்ல இல்ல அப்படி என்ன வந்திருக்காரு, புறஜாதிகளுக்குள்ள விக்கிரக வணக்கத்துல இருக்கும் போது கடவுள் என்னது ஆசீர்வாதம் கேள்விப்பட்ட இவங்க இப்ப உண்மை தேவனுடைய விசுவாசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் அப்போஸ்தலர் பவுல் பார்த்தா அவருக்கு ஆசீர்வாதம் வந்த மாதிரி தெரியல, என்னதான் வந்திருக்குது, எக்கச்சக்கமான கஷ்டங்கள் கஷ்டங்கள் கஷ்டங்கள், எங்க போனாலும் என்னதான் வாங்கிட்டு இருக்கிறாரு, அடிதான் வாங்கிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சவுடனே சபையில இருந்த சகோதர சகோதரிகளுக்கு என்ன உண்டாக வாய்ப்பு வந்துச்சுன்னா சந்தேகம் உண்டாக வாய்ப்பு வந்துச்சு. இவ்வளவு உபத்திரவங்கள் வாங்குறாருன்னா உபத்திரம் வாங்குறப்போ இவங்களுடைய தேவன் அந்த உண்மையான தேவன் எங்க போனாரு, அப்ப இவர் உண்மையிலேயே உண்மை தேவனுடைய ஊழியக்காரரா, இவர் அறிவிச்ச அந்த தேவன் உண்மையான தேவனா இருக்க முடியுமா, இந்த சந்தேகம் யாருக்கு வந்திருக்கும், வந்திருக்குது அப்படின்னா லீஸ்திரால இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு வந்திருக்கு. இதை நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க யூதர்களா இருந்து உண்மை தேவனா விசுவாசிச்சு ட்ரூத்துக்குள்ள வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. எதுல இருந்து வந்திருக்கிறாங்க முழுக்க முழுக்க புறஞ்சாதி விக்கிரக வணக்கத்துக்குள்ள வந்து வந்திருக்கும் போது அவங்களுக்கு இந்த ஒரு சந்தேகம் ஏற்படுறது நியாயம் தான், இதை தப்புன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த சந்தேகம் ஏற்பட்டதை இதை யார்கிட்டயே தெளிவா கேட்டுக்கணும், பவுல்கிட்டே கேட்டுக்கணும், என்ன சார் உண்மை தேவனுடைய ஊழியக்காரன்னு சொல்றீங்க, நீங்க அறிவிச்சவர் தான் உண்மை தேவன்னு நாங்க கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே எங்களுக்கு, ரொம்ப கஷ்டம் தானே வாங்கிட்டு இருக்கிறீங்க, அப்ப உங்களை பார்த்த உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் எங்களுக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குதே அப்படின்னு கேட்கும் போதுதான் அப்போஸ்தலர் பவுல் அந்த இடத்துல அவங்களுடைய சிந்தனையை மாற்றும்படியான இன்னொரு முக்கியமான டாக்டரின் பேசிருக்கணும். என்ன டாக்டரின்னா நம்ம சப்ஜெக்டோட தலைப்பு வச்ச மாதிரி உபத்திரவங்களுடைய முக்கியத்துவம் அல்லது ஒருத்தருக்கு உபத்திரவங்கள் ஏன் வரணும், என்ன எந்த அளவுக்கு அவசியம் என்ற விஷயத்த அப்போஸ்தலர் பவுல் தெரிவித்து